அப்போ அவங்க கண்டிப்பா தண்டனை கூடியவங்க தான், ஆனா நஷ்டம் அடைவான்றது ஆளுகை அதிகாரம் இல்லாதன்றது நஷ்டம். ஆனா ரட்சிக்கப்படுவான்றது அவ்வளவு தப்பு பண்ணாலும் அவன் ரட்சிக்கப்படுவான்ற மாதிரி வந்துருக்கு.
தேவனுடைய கிருபை தான் நம்ம கண்டுபிடிக்கும், எவ்வளவு கிருபி உள்ளவராக இருக்கிறார். இதுல உங்களுக்கு ரட்சிப்புல பல வகை இருக்கு. அப்போ பூமிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கு, பொருளாதார ஆசீர்வாதம்.
ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், இப்ப நான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு குறிப்பிட்ட ஊழியர்கள் ஏராளமான காணிக்கோ காணிக்கிட்ட குடும்பத்துக்கு தான் பார்த்தது ரொம்ப உல்லாசமா வாழ. அவர் இப்படி ஒரு சமையல் கட்டுறாரு. ஆனா அகப்பட்டு தப்பினது போல
இருக்குன்றது. இப்ப அந்த ஊழியர் எவ்வளவுதான் ஊழியர் கூட விசுவாசம்
வச்சிருக்கிறார். வழிநடத்தப்பட்டு வருகிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய அன்பின் கர்த்தராகிய இயேசு நாமத்திலும் கிருபையும் சமாதானம் வருவதாக. அது மட்டுமல்ல, இந்த நாளிலே இந்த வகுப்புக்காக வாஞ்சோடு வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் என்னுடைய வணக்கத்தை இந்த நாளிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்தில் நம்முடைய சப்ஜெக்ட் வந்து ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுதல் மற்றும் பிறத்தல், அல்லது இன்னொரு வகையில் சொல்லப்போனா புது சிருஷ்டியின் ரகசியம் என்கிற தலைப்பில் நம்ம பார்க்கலாம். கடந்த 3 வாரங்களாக நம்ம பார்த்த அந்த பாடங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும், அது மட்டும் இல்லை ரொம்ப ஆச்சரியமான பாடங்களாக கூட அமைந்திருக்கும்னு நம்ம விசுவாசிக்கிறோம். ஏன்னா அந்திகிறிஸ்து பற்றி தெளிவான விஷயங்களை குறித்து நம்ம பார்த்தோம். அந்திகிறிஸ்து என்பது ஒரு தனி நபராக இல்லை, மாறாக அது ஒரு அமைப்புகளின் அமைப்பு என்பதை குறித்து நம்ம திட்டவட்டமாக வேதாகமத்தில் ஆராய்ச்சி பண்ணோம். எங்களுக்கு கூட இந்த சப்ஜெக்ட் சம்பந்தமாக ஒரு வேறொரு இடத்துக்கு ஒரு சகோதரர் என்ன சொன்னார்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதானா அப்படிங்கிறது சில ஆராய்ச்சியாளர்கிட்ட போய் கேட்டால் தான் தெரியும். ஏன்னா இங்கே வந்திருக்கிறவங்களாம் அந்தளவுக்கு விஷயம் தெரியாத சொல்லுங்க. அதனால் நீங்கள் என்ன பிரச்சனை கூட அவங்களுக்கு நீங்கள் கரெக்டாக பேசுகிறீங்களா தப்பாக பேசுகிறீங்களா தெரியாது சொன்னார். அப்போ நான் அவருக்கு சொன்ன அவருக்கு என்ன ஒரு வசனம் தான் நான் கோட் பண்ணேன். நம்மளுக்கு கடைசியாக இயேசு பேசின வார்த்தை என்ன சொன்னார்னா, தேவன் தம்முடைய தெய்வீக திட்டங்களை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் அது மறைச்சு பாலகருக்கு வெளிப்படுத்துகிறேன் சொன்னார். அதற்காக உங்களை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னா. அப்ப கர்த்தர் இயேசு கூட தம்முடைய சீஷர்களை தெரிந்து கொள்ளும் போது பெரிய படிப்பாளிகளை அவர் ஒன்றும் தெரிந்து கொள்ளவே எல்லாம் எளிமையான ஜனங்கள் மற்றும் ரொம்ப தாழ்மையான ஏழ்மை கோணத்தில் இருக்கிற ஜனங்கள் அவங்கள தான் அவர் தெரிந்து கொண்டார். ஆராய்ச்சிக்காரங்கிட்ட போனீங்கன்னா அவங்க ஆராய்ச்சிக்காரங்க சத்திய பேசுகிற உலகமே என்னால் மாறிட்டு இருக்குமே, அவங்க பின்னாடி எத்தனை கோடி கோடி ஜனங்கள் போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த சத்தியங்கள் தேவனுடைய கிருபையில நம்ம அநேக விஷயங்களையும் இன்னைக்கு கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்னைக்கு பார்க்க போற இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. யாருக்காக இந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு அப்படின்னாக்கா, யார் ஒரு கிறிஸ்தவர் கர்த்தர் இயேசுனுடைய சீஷராக மாறி அவருடைய அடிச்சூழலை பின்பற்றி நடக்கிறதுக்கு முடிவெடுக்கிற ஒரு கிறிஸ்தவருக்காக இந்த ஒரு டாபிக் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கு. அப்போ அதுதான் அந்த அந்த டாபிக் தான் வந்து புது சிருஷ்டியினுடைய பாடம். இதை பற்றி நம்ம வசனங்களை நம்ம பார்க்குற இன்னைக்கு அநேக தலைப்புகளில் நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். அதில் குறிப்பாக மாபெரும் சக்திகள் குறித்து, ஆத்மா பற்றி, நரகம் பற்றி, இன்னும் ட்ரினிட்டி பற்றி, இன்னும் வந்து பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பற்றி, அநேக நிழலும் பொருளும் மற்றும் அந்தி கிறிஸ்து பற்றி எல்லாம் நம்ம விவரமாக படிச்சு வந்திருக்கிறோம். அப்போ அப்படி இருக்கும்போது நம்மளுக்குள் சில மாறுதல்கள் கண்டிப்பாக நடக்கும். இந்த சக்தியங்கள் உள்ளே போய் வேலை செய்யும் சிலர். அப்போது அந்த டைம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமையில ஒரு கிறிஸ்தவர் கர்த்தர் இயேசு பின்பற்றி நடக்கிறதுக்கு யாராவது முடிவெடுத்திருந்தா அந்த சகோதர சகோதரிக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்திருக்கிற உங்கள் யாருக்கும் இந்த ஒரு சத்தியமானது கிரியை செய்யும்ங்கிறது ஒரு விசுவாசமாக. அதை குறித்து நம்ம முதலாவது வசனத்துக்கு நம்ம போகலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் அதை பற்றி பேசும்போது கலாத்தியர் நிருபம் 6:15 கலாத்தியர் 6:15
கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமே ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம்.
இங்கே நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் மிக முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறார்கள். ஏன்னா அநேக உபதேசங்கள் வந்து பேசினார், எல்லா தலைப்புகள், உயிர்த்தெழுதல் பற்றி, நியாயத்தீர்ப்பு பற்றி, கர்த்தருடைய ராஜ்யம் பற்றி, மனுக்குள மீட்பு பற்றி எத்தனையோ விஷயங்கள் பேசுகிறார். அதுல இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். என்னன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனம் என்றும் ஒன்றும் கிடையாது, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றும் கிடையாது, புதிய சிருஷ்டிய காரியம் அப்படிங்கிறார். அப்படின்னா விருத்த சேதனம் செய்கிறவர் யார்? யூதர்கள். அப்போ ஒரு கிறிஸ்துவுக்குள்ளாக யூதன் என்றும் இல்லை, அப்புறம் விருத்த சேதனம் இல்லாமல் சொல்லும் போது புறஜாதி ஜனங்கள், புறஜாதி ஜனங்கள் விருத்த சேதனம் எல்லாம் பண்றது. அப்போ அந்த விஷயம்ல எதுதான் முக்கியம்னா, ஒரு கிறிஸ்தவர் புது சிஷ்யாக இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கறதுதான் காரியம், அதான் விஷயம் அப்படின்னு அங்க சொல்ல வர்றாரு. அப்படி இருக்கும்போது புது சிஷ்யனா என்ன? அப்ப கிறிஸ்தவருக்கு, ஒரு கிறிஸ்தவருக்கு என்ன இது ரொம்ப முக்கியமான விஷயமா அப்படிங்கறத நீங்க நம்மளுடைய சப்ஜெக்ட். அப்ப அந்த புது சிருஷ்டி பத்தி நீங்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியத்தை இருக்கு. புது சிருஷ்டி, பழசு, பழசு, புதுசு, இது பத்தி தான் நீங்க நம்ம விவரமாக படிக்கலாம். முதலாவது வசனம் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும் போது யோவான் சுவிசேஷம் 3:3 நம்ம படிக்கலாம்.
ஒருவன்
மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் அப்படின்னாரு. அப்ப தேவனுடைய ராஜ்யம் இங்க சொல்லிக்கிட்டு, முதல்ல தேவனுடைய ராஜ்யம் என்பது என்ன அப்படிங்கறத நம்ம கவனிக்கும் போது, தேவனுடைய ராஜ்யம் ரெண்டு பாகம் இருக்குது இல்லைங்களா. ஒன்னு வந்து பரலோகத்துக்குரிய பாகம், இன்னொன்னு பூமிக்குரிய பாகம். தேவனுடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ரெண்டு பாகம், ஹெவன்லி அண்ட் ஹெர்த்லி. அதாவது பரலோகத்திலே உங்களுடைய சித்தம் செய்யறது போல பூலோகத்திலும் உங்களுடைய சித்தம், உங்களுடைய ராஜ்யம் வருங்க அப்படி கேட்கறாங்க. ஆனா உங்களுடைய ராஜ்யம் வரும்போது பரலோக பாகம், பூலோக பாகம் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற சொல்லும். அப்போ ரெண்டு ஃபேஸ் இருக்குது, பரலோக ராஜ்யம், பரலோகத்துக்குரிய விஷயங்கள், அப்புறம் பூலோக ராஜ்யம், ரெண்டுமே பரலோக ராஜ்யம் தான். அப்ப இந்த இடத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிற தேவனோட ராஜ்யம் எந்த பாகத்தை குறிக்குது? பரலோகத்தை குறிக்குதா, பூலோகத்தை குறிக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இது பரலோகத்தை குறிக்கும், பரலோக ராஜ்யம் குறிக்கிற ஒரு விஷயமாக இருக்குது. அப்போ ஒரு கிறிஸ்தவர் பரலோகம் போனோம்னா என்ன வழி? அதுதான் நீங்க நம்புறேன் வேற. அப்போ பரலோகம் போறதுக்கு என்ன வழிங்கிறத பத்தி தான் கர்த்தர் யோசு அன்னைக்கு ஒரு மனுஷன் கிட்ட பேசிட்டு, அவருடைய பேர் வந்து நிக்கோதேமோ, நிக்கோதேமோ என்கிற ஒரு பரிசேயர். அப்போ இந்த வார்த்தை மூலம் கர்த்தராகிய இயேசு எதை அர்த்தப்படுத்துகிறார் அப்படின்னாக்கா, அதுல மறுபடியும் பிறக்கிறதுனா என்ன அப்படின்னா 3:5
இயேசு பிரதீபமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன்.
அப்போ மறுபடியும் பிறக்கிறதுனா என்ன சொல்றாரு? ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஒரு மனுஷன் புறக்காவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க மாட்டான் அப்படிங்கிறார். அப்ப தேவனுடைய ராஜ்யத்துல போகணும்னா இதுதான் பேசிஸ், இதுதான் வந்து அஸ்திபாரம். ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஒருவன் புறக்க வேண்டும். அப்ப இது எப்படி, இதனுடைய பொருள் என்ன? இன்னைக்கு உலகம் முழுவதும் ரொம்ப பிரபலமா இருக்குது இந்த பெந்தகோஸ்தே மூவ்மெண்ட் இல்லைங்களா. பெந்தகோஸ்தே சபைகள் உலகம் முழுவதும் பரவிக்கிறது. அப்ப இந்த சபைகள்ல வந்து இந்த வசனங்களை பத்தி எப்படி புரிஞ்சு எப்படி ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்றாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த வசனங்கள் பத்தி அடிக்கடி பேசுவாங்க. அப்ப இது என்னன்னா, இதுக்கு இந்த மறுபடியும் பிறக்கிறதுனா, அதாவது பார்ன் அகெய்ன் மூவ்மெண்ட் அதுக்கு பேர், மறுபடியும் பிறத்தல் ஒரு அமைப்பு, அமைப்பாகவே சொல்றாங்க. நிறைய பெந்தகோஸ்தே சபைகள்ல கேட்பாங்க, நீ மறுபடியும் பிறந்தாச்சா அப்படின்னு கேக்குறாங்க. கேக்குறாங்களே நீங்க கேக்குறாங்கல்ல, எப்படி கேக்குறாங்க? கிறிஸ்துக்குள் திரும்ப பிறந்தாச்சா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப இதான் வந்து பார்ன் அகெய்ன் மூவ்மெண்ட். நீங்க அநேக பேர் இதை பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அப்போ ஜலத்தினாலும் ஆவியினாலும் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? ஜலம் என்பது எதை குறிக்குன்னு சொல்றாரு? சரி, ஞான ஸ்நானத்தை, முழுக்க ஞான ஸ்நானம், மூன்று ஞானஸ்தானத்தை குறிக்கிறாரு. அப்புறம் ஆவியினால் பிறத்தல் அப்படிங்கிறது என்ன சொல்றாரு? ஆவியினால் கண்ணுக்கு தெரியாத ஞானஸ்தானம் அல்லது அபிஷேகம், அது பரிசுத்த ஆவியினாலே பெறுகிற பிறக்கிறது. பரிசுத்தாவியினால பிறக்கிறது சரிங்களா? அந்த ஆவியினால பிறக்கிறது பரிசுத்தாவி முன்னாடி போட்டுக்கிறார். பரிசுத்தாவியினால பிறக்கிறது. அப்போ அந்த பரிசுத்தாவினால ஒரு பிறந்துட்டா அதனுடைய அடையாளம் எப்படி காமிக்கிறாங்க? இல்ல எப்படி தெரிஞ்சுக்கும்? இவருக்கு வந்து பரிசுத்தாவி பற்பல பாஷைகளை அந்நிய பாஷைகளை பேசுவார். அதான் வந்து அதனுடைய அடையாளமாக இருக்கு. இன்னைக்கு அநேகர் வந்து இந்த இரண்டு முறையில போயிட்டு வந்திருப்பான். நிறைய பெந்தகோஸ்தலத்தில் வந்திருக்கிற சகோதர சோதரிகள் வந்து இந்த அனுபவங்களுக்குள்ள போயிருப்பாங்க. என்ன அனுபவம்? ஜலத்தினாலும் ஆவியினாலும் போயிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, இது வந்து உண்மையா? ஜலம் என்பது ஞானஸ்நானத்தையும், ஆவி என்பது பரிசுத்தாவியிலே பெறுகிற அபிஷேகமும், மற்றும் அந்நிய பாஷைகளை பேசுறது தான் பத்திங்க கர்த்தரே இயேசு அந்த பரிசுத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தாரா? இதை தான் சொன்னாரா, மறுபடியும் பொருத்தல் அப்படிங்கிறத பத்தி அப்படிங்கறதுதான் இன்னைக்கு நம்மளுடைய முக்கியமான ஸ்டடியா இருக்கு. அப்போ பரிசு ஜலத்தினால் என்பது ஞானஸ்நானம், ஆவியினால் என்பது பரிசுத்த ஆவியில அபிஷேகம் அப்படின்னா இது எப்படி வந்து உண்மையா இவங்க சொல்ற கருத்து உண்மையா அப்படிங்கறத பத்தி எப்படி கண்டுபிடிக்கலன்னா அதுலயே எட்டாவது வசனத்தில் இருக்கு. ஏன்னா பைபிள்ல வந்து நிறைய முரண்பாடுகள் தெரியும், ஆனா சத்தியங்களை கண்டுபிடிச்சா பக்கத்திலேயே இருப்பாங்க. அங்கதான் லாக் இருக்கும், அங்கதான் சாவி கூட இருக்கும். பக்கத்துலயே அந்த வசனங்கள் மேல கீழே படிச்சாக்க ஓரளவுக்கு புரிந்து கொள்ளணும் பெரிய பெரிய விஷயங்களை. அப்போ இன்னைக்கு இந்த விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கணும்னா எட்டாவது வசனத்துல
எனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவினால் பிறந்தவன் எவனோ
அப்படியே இருக்கிறான். காற்றினுடைய சில குணநிலைகள் சொல்றாரு. எங்க வீசுது, எங்க போகுது, எங்க வருதுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா காற்று உணர முடியும், கண்ணுக்கு தெரியாது ஆனா உணர முடியும். ரெண்டாவது வல்லமை இருக்குது, காற்றுக்கு என்ன இருக்கு பவர் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி இருக்கிறான். அப்படியே இருக்கிறான், ஆவியில பிறந்தவனும் அப்படியே இருக்கிறான். அப்ப இன்னைக்கு நம்ம அநேக கிறிஸ்தவர்கள் இப்படி சொல்லும் போது இன்னைக்கு நம்ம காத்து மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா எடுத்துக்கொண்டா, அப்ப பரிசுத்தாவில் அபிஷேகம் பெற்ற சகோதரர்கள் வந்து கண்ணு தெரிய கண்ணுக்கே தெரியாத மாதிரி மாறிடுறாங்களா? காத்து மாதிரி ஆயிடுறாங்க, அங்கேயேதான் பண்றாங்க, அங்கேயேதான் நல்லா தெரியுறாங்க கண்ணுக்கு. அப்போ கர்த்தரே இயேசு இந்த விஷயம் தான் பத்தி பேசிட்டார் அன்னைக்கு நிக்கோதேமு கிட்ட. அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷயங்களை பத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா இந்த வசனம் அடிப்படையை வச்சு நம்ம பார்க்கும்போது அந்த மாதிரி கிடையாது. அப்போ பெரிய உபதேசம் பேசுறாரு அன்னைக்கு, பெரிய ரகசியம் பேசுறாரு நிக்கோதேமு இடத்துல. அன்னைக்கு நிக்கோதேமுக்கே வந்து அவர் அது அந்த விஷயங்கள் புரியவே இல்லை. அதனாலதான் வந்து அவர் அநேக அவர் வந்து ரொம்ப சந்தேகத்துல அவர் கேட்டார். சரி, அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல கர்த்தர் இயேசுனுடைய சில வார்த்தைகளை நம்ம மீண்டும் கவனிக்கலாம். மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம்,
ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார்.
அப்புறம் ஐந்தாம் வசனம்,
இயேசு பிரதேசமாக ஒருவன் தலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன்.
அப்ப அப்படி இருக்கும்போது நீங்க எந்த ஒரு கிறிஸ்தவரும் அவன் ஆவியில் அபிஷேகம் பெற்ற பின்பு கண்ணுக்கு தெரியாமல் போறதும் இல்லை. ஆனால் இங்க என்ன சொல்றாரு, கண்ணுக்கு தெரியுது, கண்ணுக்கு தெரியாது தொடர்ச்சியாக அந்நிய பாஷைகள் பேசுறதாக சொல்றாரு. அப்ப இதை பத்தி நம்ம ஒரு தெளிவான ஸ்டடி நம்மளுக்கு நீ கண்டிப்பாக நிக்கவே நம்ம எடுத்துக்கொண்டா அவர் ஒரு பரிசெயர் இல்லைங்களா? பரிசெயர் கண்டிப்பா அவருக்கு வந்து கொஞ்சம் எல்டர்லி பர்சனாக தான் இருக்கணும், கொஞ்சம் வயசானவராக இருக்கணும். ஏன்னா அவர் வந்து பரிசெயர்கள் அந்த காலத்துல கர்த்தர் இயேசுனுடைய விரோதிகள் கரெக்டா, பரிசேயர் சதுசேயர் வேத போராகர் வந்து கர்த்தருக்கு விரோதிகள், எனிமீஸ் அவங்க. எந்த மீட்டிங் நடந்தாலும் முன்னாடி சீட்டு வந்து அனுப்பி முடிச்சிருவாங்க, எந்த மீட்டிங் அவங்க சொல்றது எல்லா கிளாஸ் அட்டன் பண்ணிடுவாங்க. ஆனா கற்றுக்கொள்கிற நோக்கத்தில் வர்றதில்ல, மர என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாங்கிறதுக்காக வர்றாங்க. அந்த கூட்டத்தில் மத்தியில இந்த நிக்கதேவும் ஒரு வித்தியாசமான ஒரு பரிசு. இவர் கொஞ்சம் வயசானவரே, அப்போ கர்த்தர் மேலேயும் அவருடைய உபதேசங்கள் மேலேயும் ரொம்ப ஆர்வம் உள்ளவராக இருந்தார். ஏன்னா கர்த்தருடைய உபதேசத்தில் ரொம்ப முக்கியமான உபதேசம் இருந்தா ராஜ்யத்தின் சுவிசேஷம், ராஜ்யத்தின் சுவிசேஷம். அப்போ இவர் வந்து எந்த டைம்ல கர்த்தரை வந்து சந்திக்கிறதுக்கு வர்றாருன்னா ராத்திரியில வர்றார், நைட் டைம்ல வந்து பார்க்கறாரு, மீட் பண்றதுக்கு வர்றாரு. காரணம் என்னவா இருக்கணும் அப்படின்னா நம்ம கெஸ் பண்ணலாம், ரெண்டு காரணம் இருக்கும். ஒண்ணு வந்து பகல் நேரங்களில் கர்த்தரை இயேசு ரொம்ப பிஸியா இருக்கு, என்ன சொன்னீங்க? ஒண்ணு வந்து பரிசேயர்களுக்கு பயந்து, ஏன்னா அவங்க ரொம்ப மோசமான ஆளுங்க, பார்க்கறதுக்கு தான் நல்லா மனுஷங்க மாதிரி டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனா உள்ளத்துல பயங்கரமான ஓனங்கள் மாதிரி. அப்போ அவங்களுக்கு அவங்களுடைய கண்ணை மறைச்சிட்டு ஜீசஸுடைய உபதேசத்துக்கு வந்தா புடிச்சுக்கோங்க. அதனால நைட் டைம்ல ஒரு வேலை வந்திருக்கலாம். இன்னொரு காரணம் என்னன்னா பகல் நேரத்துல கத்துற இயேசு ரொம்ப பிஸியா இருக்கிறார், அங்க இங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு ரொம்ப பிஸியா இருக்கிறார். அதனால பகல் நேரத்துல வந்து அவர்கிட்ட விவரமா ரிலாக்ஸா பேச முடியாது. அதனால ராத்திரியில இவர் வந்து ஒரு மொட்டை மாடிக்கு போய் அங்க கொஞ்சம் ஃப்ரீயா சேர் போட்டு அப்படி பேசுறதுக்கு பாத்துக்கிறார். அநேக விஷயங்களை வந்து அன்னைக்கு பேசியிருக்கிறார். அது அப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி அங்க எப்படின்னா மத்த பரிசேவி போட்டு இல்லாமல் இவர் கர்த்தர் இயேசு மேல விசுவாசம் உள்ளவராகவும் கர்த்தர் இயேசு தேவரிடத்தில் வந்தவர் என்றும் அவர் வந்து விசுவாசிப்பார். இந்த அவங்களுக்குள்ள நடந்த நிகழ்ச்சிகள் கொஞ்சம் நீங்க படிங்க. யோவான் 3:1-2
உபதேசங்களைக்காக ரொம்ப ஆர்வம் உள்ளவராக இருந்தாரு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நிக்கதையும் பத்தி அவர் கர்த்தர்கிட்ட பேசுனதே இந்த ஒரு இன்சிடென்ட் தான் இருக்குது. ஆனா அநேக முறை இவர் சந்திச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா ஒரு சப்ஜெக்ட்லயே எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது. ஒரு விசுவாசத்து ஒரு சீஷராக மாற முடியாது. அநேக பாடங்களை அவர் கற்றுக்கொண்டு கொண்டிருக்க வேணும், ஆனா அதெல்லாம் வந்து தேவன் நம்மளுக்கு இங்க ரெக்கார்ட் பண்ணல. ஆனா எந்த அளவுக்கு அவர் விசுவாசம் உள்ளவராக மாறிட்டார்னா ஆரம்பத்துல பயந்து வந்தாரு, ஆனா கர்த்தராக இயேசுவை அவங்க சிலுவை கழிச்சு கொலை பண்ண பின்பு அங்கே கர்த்தருடைய சரீரத்தை ஒரு மனுஷன் வாங்கினார், யோசேப்பு, அரிமத்திய ஊரானாக்கிய யோசேப்பு அந்த சரீரத்தை வந்து பிள்ளாந்துக்கிட்ட வாங்குறாரு, நான் இங்கே அணுக்க பண்ணிடுறேன் அப்படின்னு. அப்போ அந்த அவருக்கு உதவியாக யார் வந்தாங்கன்னா இந்த நிக்கத்தை வந்திருக்கிறார். அதை பற்றி நம்ம யோவான் 19:38-40
ஆரம்பத்தில் ஒரு ராத்திரியில் இயேசுவின் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை கோலமும் கரிய கோலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள்.
அப்போ என்ன பண்ணிருக்கிறார் இவரு, இந்த டைம்ல ரொம்ப போல்டா மாறிடு, ரொம்ப தைரியசாலி ஆயிருக்கிறார். ஆரம்பத்துல ராத்திரியில வந்தாங்க பயந்துச்சு, ஆனா இந்த டைம்ல பிரதான ஆசிரியர் பரிசர் எல்லாருமே அங்க நிக்கிறாங்க அந்த கொல்கத்தா மலையில. ஆனா இப்ப அவர் என்ன பண்றாரு, ரொம்ப தைரியமா அவங்களுக்கு முன்னாடி போய் கர்த்தர் இயேசுவோட சரீரத்தை அந்த வாங்குற அந்த யோசேப்பு கூட அவர் சேர்ந்து கொண்டார், சேர்ந்து பகிரங்கமாக தன்னை வெளிப்படுத்தினார். அது மட்டும் இல்ல, கர்த்தர் மேல எந்த அளவுக்கு அவர் அன்பு வச்சிருந்தாரு அப்படிங்கிறது அவர் சொந்த காசு போட்டு அங்க பொருட்கள் தான் வாங்கிட்டு இருந்துக்கிறார். அந்த நறுமணம் கொடுக்குறது இல்லைங்க, அந்த வெள்ளை போலம் சாம்பிராணி அப்புறம் அந்த சுகந்த வாசனை கொடுக்குறது அதெல்லாம் தைலமெல்லாம் கொண்டு வந்து 100 ராத்தல் போட்டு வாங்கிட்டு வந்துக்கிறார். போறேன் 100 ராத்தல் வாங்கிட்டு வந்துக்கிறார். அப்ப கர்த்தருடைய சரீரத்துக்கு அதெல்லாம் போட்டு அதை வந்து அடக்கம் பண்ணிருக்கிறார். எந்த அளவுக்கு அவர் அன்புள்ளவராக அன்னைக்கு மாறுகிறார். அப்ப இதன் மூலம் நம்மளுக்கு என்ன புரியும், என்ன இன்னொரு விஷயம் கூட நம்ம திங்க் பண்ணலாம்னா, கர்த்தர் மறித்து உயிர்த்தெழுந்த பின்பு அந்த பெந்தேபஸ்தனால நம்முடைய சீஷர்களுமே அந்த பரிசுத்த ஆவியை அவர் பொழியும் போது அந்த கூட்டத்தில் கண்டிப்பாக இந்த நிக்கோதேமு இருந்துருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சரி, இப்போ திருப்பி நம்ம இவர்கள் இரண்டு பேர் மத்தியில் நடந்த அந்த பேச்சு பற்றி திருப்பி நம்ம வரலாம். அதாவது யோவான் 3: மூணாம் வசனம் நாலாம் வசனம் பாருங்க.
ரெண்டுலே வசனம். அவன் ராக்காலத்துல இயேசுவிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்திற்கு வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம், ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிரமாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றான்.
அப்போ அவர் வந்து தேவனிடத்தில் வந்ததுனாலதான் இவ்வளவு அற்புத அடையாளங்களை நீங்க செய்யறீங்க அப்படின்னு நான் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வந்து கர்த்தர் சம்மந்த இல்லாத ஒரு ஆன்சர் கொடுக்குற மாதிரி தெரியுது. எப்படி பேசுறாரு, திடீர்னு ஜலத்தினாலும், அதாவது திடீர்னு ஒரு மனுஷன் மறுபடியும் உறக்கா விட்டாரு அப்படின்னா திடீர்னு ஒரு சம்மந்தம் இல்லாத விஷயம் பேசுற மாதிரி தெரியுது. அப்படி நேரத்துல என்ன நம்ம புரிந்து கொள்ளலாம்னா, நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க எதை பத்தி, தேவனோட ராஜ்யம் பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க, அது நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆகுது. அப்போ நிறைய இப்ப கர்த்தரை திடீர்னு வந்து ஒரு புது விஷயத்த கொண்டு வந்து சொன்னாக்க என்ன ஜனங்களுக்கு குழப்பமாக இல்லைங்களா? அப்ப அதனுடைய தொடர்ச்சியாக தான் இதை பேசியிருக்கிறார். அப்ப நிறைய விஷயங்கள் இங்க ராஜ்யம் பத்தி பேசிட்டு வந்துட்டுதா. அப்போ நிக்கதே ஒரு வேலை கேட்டிருக்கலாம், இப்போ பரலோக ராஜ்யம் போகணும்னா எப்படி அப்படின்னு கேட்கும்போது தான் ஏற்கனவே சொல்லிக்கிறாங்க பதில். மூணாம் வசனத்துல ஒருவன் மறுபடியும் புறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல காண மாட்டான் அப்படிங்கிறார். அப்ப மறுபடியும் புறவாவிட்டால் அப்படின்னா என்ன அப்படின்னு அங்க நிக்கதேவனுக்கு யோசனையா அவருடைய கேள்வி நீங்க பாக்கலாம். நாலாவது வசனம்,
ஒரு மனுஷன் முதிர்வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான்.
அவனுக்கு விஷயம் புரிஞ்சிட்டு இருக்குது, பாதி புரிஞ்சிருச்சு. என்ன பாதி? மனுஷன் மீண்டும் பிறக்கணும் அப்படிங்கிறாரு, அந்த விஷயம் மட்டும் புரிஞ்சிருச்சு. ஆனா பிறக்கிறதுன்னு எப்படிதான் பிறக்கணும், அவங்க உலகத்துல எப்படிதான் அது அர்த்தம், நம்மளுக்கு எல்லாம் பழக்கம் அப்படின்னா தாயினுடைய கர்ப்பத்துல போய் வர்றதுதான் பொறுக்கு. மற்றபடி வேற எந்த இதுவுமே தெரியாது, நம்மளுக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லை. அதனாலதான் அவர் வந்து தெளிவா கேட்கிற, நானே வயசு ஆயிட்டுக்கிறேன், இப்போ ஏறத்தாலும் வந்து பெரிய வயசு ஆயிடுச்சு, அப்ப நான் மறுபடியும் பிறக்கணும்னா திருப்பியும் என்னுடைய தாயோட கர்ப்பத்துல போயிட்டு வரணுமா? அது எவ்வளவு இன்னசென்டா கேட்கிறாரு. அப்போ அந்த தேவனுடைய வசனம் அப்போ இங்க கர்த்தர் எவ்வளவு பெரிய விஷயத்த பேசுறதுக்கு வர்றாரு, ஆனா அந்த புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி அங்க ரொம்ப ரொம்ப கம்மின்றது. ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சிட்டு இருக்கிறாரு, என்னது, மனுஷன் மறுபடியும் பொறுக்கணும் அப்படிங்கிற விஷயம் மட்டும் அவருக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கிறார். அப்போ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயத்த புரிஞ்சுட்டு இருக்கிறார். உள்ளான கருத்து புரியலனாலும் புரிய வேண்டிய முக்கியமான விஷயத்த புரிஞ்சுட்டு இருக்கிறார். என்னன்னா மறுபடியும் பொறுக்கிறது. அப்ப இந்த இடத்துல கர்த்தர் இயேசு சொல்லிக்கிற அந்த பிறத்தல் அப்படின்னு என்ன, மறுபடியும் பொறத்தல், அதாவது பிறக்கிறதுன்னா என்ன அப்படின்னு பார்க்கும் போது யார் யாரு கூட அவர் வந்து கம்பாரிசன் கொடுக்குறாருன்னா ஒரு கர்ப்பஸ்திரீக்கு கம்பேரிசன் கொடுக்குறார். அப்போ ஒரு கர்ப்பஸ்திரீனுடைய வயிற்றில் எப்படி குழந்தை உருவாகி மீண்டும் பிறந்ததோ அது மாதிரி ஒரு மனுஷன், ஒரு கிறிஸ்தவன் மறுபடியும் பிறக்கணும், அதுக்கு ஒப்பாக பிறக்கணும், அப்போதான் எங்க போக முடியும், பரலோக ராஜ்யம் போக முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்த வந்து அங்க சொல்ல வர்றார். கர்ப்ப விஷயத்த வந்து அப்படியே கிறிஸ்தவருக்கு ஒப்பிட்டு பேசுறாரு. ஏன்னா நமக்கு என்ன தெரியும், நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்துக்கிறோம். எப்படின்னா பரலோகத்தினுடைய விஷயங்களே விளக்கும் போது நம்ம புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? அப்போ பூமிக்குரிய நம்மளுக்கு பழக்கப்பட்ட விஷயங்களை சொல்லி புரிய வைக்கிறது ஓரளவுக்கு நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுங்கிறதுனாலதான் அப்போஸ்தலனாலும் சரி, கர்த்தரா இயேசுவானாலும் சரி, இன்னும் பழைய ஏற்பாட்டில் பிதாவகை தேவனாலும் சரி, உலகத்தில் இருக்கிற சில பொருள்கள், நம்ம கண்ணில் பார்க்குற சில பொருள்களை உதாரணம் வச்சு பெரிய பெரிய விஷயங்களே விளக்குவாங்க. உதாரணமா பிதாவகை தேவன் மனுஷங்களை பத்தி எப்படி சொன்னாரு, கம்பேரிசன், அந்த பிதாவகை தேவன் காசுல பார்த்தமே நம்மளே எப்படி இருக்குதா சொன்ன அவருடைய பார்வையில. ஆமா, அதாவது தராசிலே படுகிற தூசி, ஏன்னா நமக்கு தெரியும் தராசிலே படுகிற தூசி. அதே போல ஏற்ற சாலை தொங்கும் துளி அப்படின்னாரு. அப்போ அந்த பத்திரிகையில் தொங்குற துளி நம்மளுக்கு தெரியும், அதோட நம்ம கணக்கிலேயே இருக்க மாட்டோம். அந்த மாதிரி ஜனங்கள் இருக்கிறாங்க அவருடைய பார்வையில. எப்படி எக்ஸாம்பிள், அப்போ பூமிக்குரிய அநேக விஷயங்களை சொல்லி அங்க புரிய வைக்கிறது நம்ம பாக்குறோம். அந்த மாதிரி இதே அதிகாரத்தை தான் கர்த்தர் இயேசு பேசும்போது எப்படி பேசுறாரு கொஞ்சம் பாருங்க. யோவான் மூன்றாம் அதிகாரத்திலேயே அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது 12 வசனத்துல படிச்சு பாருங்க.
நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்?
அதெல்லாம் நான் உங்களுக்கு எல்லாம் அந்த பூமிக்குரிய விஷயங்கள் வச்சு உதாரணம் கொடுத்து உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னு ட்ரை பண்றேன். அப்ப கூட உங்களால் என்ன பண்ண முடியுது இல்லை, இருந்து கொள்ள முடியுது இல்லை. நம்ம டைரக்டா பொருளாதார விஷயத்த உங்ககிட்ட வந்து பேசினா உங்களுக்கு எங்கே புரிய போகுது எப்படி கேட்டுக்கிறார். அதனாலதான் இந்த இடத்துல ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்கிறது ஒரு தாயினுடைய கர்ப்பத்துக்கு ஒப்பிட்டு அங்கே பேசுகிறது ரொம்ப அருமையான ஒரு உதாரணம் அங்கே இருக்கும். இதன் மூலம் தான் நம்ம இந்த உபதேசத்தை பெரிய ஒரு உபதேசத்தை நம்ம இன்னைக்கு புரிந்து கொள்ள முடியுதுங்க. அப்போ இந்த பிறத்தல் அப்படிங்கிற அந்த வார்த்தையை முதலாவது நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். பிறத்தல்ன்ற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா, இதுக்கு நம்ம கிரேக்க வார்த்தை போய் பார்த்தா அங்கே என்ன வருதுன்னா, கிரேக்க வார்த்தை வந்து ஜெனோ அப்படிங்கிற வார்த்தை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அந்த சபை கிளாஸில், அதாவது GENNAO அப்படிங்கிற அந்த கிரேக்க வார்த்தை. ஜெனோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெண்டு அர்த்தம் கொடுக்குது கிரேக்க வார்த்தையில, ரெண்டு அர்த்தம் கொடுக்குது. இப்போ உதாரணமாக எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ ஒரு 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 ஸ்திரீக்கு திடீர்னு குழந்தை பிறக்கமா, ஆகிறதுக்கு அது வாய்ப்பே கிடையாது. அப்போ என்ன வேணும் குழந்தை பிறக்கணும்னா, ஃபர்ஸ்ட்ல கரு உருவாகணும் இல்லைங்களா, கரு தரிக்கணும், ஜெனிப்பிக்கப்படணும், அந்த கரு வந்து தாயுடைய கர்ப்பத்தில் போகணும். அதுக்கு பேர் தான் கன்செப்ஷன் நம்ம சொல்கிறோம். தமிழில் வந்து ரொம்ப அருமையான வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்க, கரு தரித்தல், அப்புறம் குழந்தை பிறக்கிறதுக்கு என்ன சொல்கிறோம், டெலிவரி அல்லது பர்த் பிறத்தல். இங்கே நீங்கள் பாருங்கள் இந்த இடத்துல ஜீசஸ் பேசின வார்த்தைகள், இந்த இடத்துல வந்து மொழிபெயர்ப்புகள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக அவங்க பண்ண தெரியல. அதனால என்ன ஆகுதுன்னா, இதனுடைய மாபெரும் உபதேசமே மறந்து மறைஞ்சு போய் ஏதோ ஜலித்தலும் பொருசத்தாலும் அபிஷேகம் அப்படி இப்படி சொல்லிட்டுருக்காங்க. அப்போ இந்த இந்த வார்த்தையை நம்ம கவனிக்கணும். அப்போ மறுபடியும் பிறக்கிறதுனா, ஒரு மனுஷன் பிறக்கணும்னா என்ன வந்து முதல்ல கருத்தரிக்க வேண்டும். அதுக்கப்புறம் எத்தனை மாதம், 9 மாதம் அந்த கருவினுடைய வளர்ச்சி காலம், அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறக்கும். இதுதான் வந்து பர்த் ப்ராசஸ் இல்லைங்களா, இதுதான் வந்து ஒரு பிறக்கு. அப்போ ஒரு குழந்தை பிறக்கணும்னா 2 முனை இருக்கு, 2 எண்ட் இருக்கு, ஒன்று வந்து கருத்தரித்தல், இன்னொன்று வந்து பிறத்தல், 2 இருக்குது. இங்க கிரீக்ல நீங்க எடுத்துட்டீங்கன்னா, ஜெனோன்ற அந்த வார்த்தைக்கு கருத்தரித்தலுக்கும் ஜெனோ தான் போட்டுக்கிறாரு, பிறத்தலுக்கும் ஜெனோ. அப்போ அந்த ரெண்டு அர்த்தம் எந்தெந்த இடத்துல போட்டா கரெக்டா இருக்குன்றது சரியா புரிஞ்சுக்கவே முடியல. அப்படி ஜென்ரலா அது பாக்குறதுனால அதனுடைய உள்ளான அர்த்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு முடியுது. இப்போ இந்த 2 பாயிண்ட் இருக்குதுன்றது யாராவது மறுக்க முடியுமா, யாருமே மறுக்க முடியாது. ஏன்னா கருத்தரிக்காமல் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த தமிழ் மொழி ஆங்கில மொழியிலெல்லாம் தனித்தனி வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்க, ஆனால் கிரேக்கத்தில் ஜெனோ அப்படிங்கிற வார்த்தை. அந்த ஜெனோலேருந்து தான் நிறைய வார்த்தைகள் இன்றைக்கி இங்கிலீஷில் வந்திருக்குது. என்னென்னா ஜீன், ஜெனோன்ற வார்த்தையிலேருந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. அதே போல் ஜெனரேஷன் இல்லைங்களா, சந்ததிகள், இப்போ இதெல்லாம் இங்கிலீஷ் வந்து ஜெனோலேருந்து தான் வந்திருக்கு. அநேக வார்த்தைகள் இந்த வார்த்தையை பயன்படுத்தி அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்போது இந்த பிறத்தல் அப்படிங்கிற அந்த அந்த இதை எடுத்துக்கொண்டால் அது வந்து நம்ம சரியான அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ முதல்ல பர்த் ப்ராசஸில் குழந்தை பிறக்கணும்னா முதல்ல எது நடைபெற வேண்டும் என்றால் கருத்தரித்தல், பிகட்டிங், அதாவது ஜெனிபிக்க பிறத்தல், ஆரம்பம், குழந்தை பிறக்கிறதுனுடைய ஆரம்பம். கண்ணுக்கே தெரியாது அந்த கரு, நீங்கள் பார்த்தீங்கன்னா கருத்தரிக்கும் போது பார்க்கவே முடியாது, சாதாரண மைக்ரோஸ்கோப்பில் கூட பார்க்க முடியாது, டெஸ்ட் பண்ணால் அது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு அது கண்ணுக்கே புலப்படாததாக இருக்கணும், எந்த அளவுக்கு ரொம்ப நுணுக்கமானதாக இருக்கணும், ரொம்ப அணுவை விட ரொம்ப மைனியூட்டாக இருக்கணும். ஏன்னா எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப் போட்டால் தான் பல மடங்கு அது என்லார்ஜ் பண்ணுது, பெருசு பண்ணுது பொருள் இல்லை. அப்போ கண்ணுக்கு தெரியாத அந்த பொருள் கண்ணுக்கு தெரிய வைக்கிறது அந்த அந்த மாதிரி ஆரம்பத்தில் அது உருவாக்கிறது. அப்போ முதல்ல என்ன வேணும், கருத்தரிக்கணும், அதுக்கப்புறம் பிறக்கணும். அப்போ முதலாவது கருத்தரித்தல் அப்படிங்கிற அந்த வார்த்தை எந்த வசனத்தில் வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம போட்டு பார்த்தா தெரியும். அதாவது எங்கே வருதுன்னா 3 வசனத்திலும் 7 வசனத்திலும் நீங்கள் போட்டு பார்க்கலாம். 3 வசனத்தை திருப்பி படிங்க.
ஏசாவுக்கு பிரதித்தரமாக ஒரு மறுபடியும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான்
என்று. இந்த இடத்துல மறுபடியும் பிரவாவிட்டாலுக்கு பதிலாக ஏன்னா எடுத்தோன்னே ஒருத்தனை பிறக்க முடியாது, என்ன ஆகணும், அது மாதிரி தான் இருக்கணும். அப்போ ஒருவன் மறுபடியும் கருத்தரிக்காவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அதே போல 7 வசனம் பரிசுவரன்,
நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம்.
ஏன்னா நான் மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னா இங்கேயும் அதே பாயிண்ட் தான், திடீர்னு பிறக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ இந்த இடத்துல கூட கருத்தரித்தல்ன்ற மீனிங்ல நம்ம படிக்கணும். ஏழை மூணாம் வசனத்தையும் ஏழாம் வசனத்தையும். அப்போ ஒருவன் மறுபடியும் கருத்தரிக்க வேண்டும் என்று நான் சொன்ன விஷயத்தை பத்தி நீங்க அதிசய பட வேணாம். ஏன்னா அந்த நிக்கோதேமம் அப்படியே வாய்ப்புலன்னு பார்த்துட்டு இருக்கிறாரு, என்னதான் இவர் பேசிட்டு இருக்கிறாரு அப்படி. அப்போ நீங்க அதிசயப்படாதப்பா, நீங்க வாய்ப்பு வந்து பார்த்துட்டு பெரிய விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல இந்த மூணாம் வசனம் ஏழாம் வசனம் எதை குறிக்குது? கருத்தரித்தல் பத்தி பிரி, மற்றபடி உறக்கிறத பத்தி ஐந்தாம் வசனம் ஆறாம் வசனம் எட்டாம் வசனம் சொல்லுது. அவன் பொறுக்க வேண்டும். முதல்ல கருத்தரிக்கிறான், அப்புறம் பொறுக்கிறான். நெக்ஸ்ட் ஆறாம் வசனம்
அப்படின்னு
என்னங்க? அது ரொம்ப நேரடியா இருக்கும், அதுல ஒன்றும் மறைப்பொருள் கிடையாது. எப்படி இப்ப நம்ம மாம்சத்தில் இருக்கிறோம், என்னுடைய குழந்தை எப்படி வரும்? அதுல எந்த விதமான சந்தேகம். காத்து மாதிரி இருக்கும், ஆவியில பிறக்கிறது ஆவி மாதிரியே இருக்கும், அல்லது காத்து மாதிரியே இருக்கும், கண்ணுக்கே தெரியாது. அப்ப இந்த இடத்துல பிறக்கிறது பத்தி பேசுறாரு. அப்ப இது வந்து பர்த் பத்தி இங்க பேசு, கருத்தெடுத்தல் பத்தி இங்க பேசுறது இல்ல. அப்புறம் எட்டாம் வசனத்துக்கு
போங்க,
அந்த லாஸ்ட் லைன் மட்டும் படி. ஆவியினால பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே எப்படியா இருக்கிறான்? அப்ப பிறக்கிறவன், ஆவிலேயே பிறக்கிறவன், கருத்தரிக்கிறன் இல்ல, ஆவியில பிறக்கிறவன். அப்ப இந்த ரெண்டு எண்டு எப்படி வந்து ஒரு தாயினுடைய கர்ப்பத்துல ரெண்டு எண்டு இருக்குது, அதே மாதிரி தான் இங்க புது சிருஷ்டி அல்லது வந்து ஒரு ஒரு தேவனுடைய ராஜ்யத்தை போய் ஒருத்தன் பார்க்கணும்னா, பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா ரெண்டு முனை இருக்குது. அப்போ ஒரு முனை நம்ம குழந்தை பிறக்கிறதுல கருத்தரித்தல், இன்னொரு முனை பிறத்தல், ரெண்டு முனை இது. இடையில என்ன இருக்குது? ஒரு வளர்ச்சி காலம், ஒன்னாவது மாசம், ரெண்டாவது மாசம், மூணாவது மாசம், நாலாவது மாசம், ஒன்பது வரைக்கும் அது வரும் இல்லைங்களா? அது வந்து டெவலப்மெண்ட் பீரியட் அதுக்கு பேர். அப்போ இந்த ரெண்டு முனை இருக்கிறது போலவே ஒரு 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 கிறிஸ்தவர் பரலோகம் போகணும்னா இந்த ரெண்டு முனையை அவர் தொட வேண்டும். அப்ப அந்த ரெண்டு முனை தான் சொல்லிருக்கிறாரு இயேசு, என்னன்னா ஜலம் ஒரு முனை, ஆவி ஒரு முனை. அப்ப ஜலம் எது கிடையாதும் கருத்தரித்தலுக்கு சமானம், ஆவி என்பது உறக்கிறதுக்கு சமானம். ரெண்டு விஷயம் ரெண்டு முனை எப்படி இருக்குது, அதே மாதிரி எப்படி கம்பாரிசன் கரெக்டா கொடுக்குறாரு. அப்போ இந்த இடத்துல இங்க தண்ணீர் என்பது எதை குறிக்கும் அப்படின்னா, ஒரு புதிய ஆரம்பத்தை குறிக்கும், கருத்தரித்தலுக்கு ஒப்பானது. அப்ப புதிய ஒரு ஆரம்பம் நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, அந்த இது வந்து எப்படி அடையாளமாக நம்ம சொல்லலாம், தண்ணீர் என்பது ஞானஸ்நானத்துக்கு அடையாளமாக சொல்லலாம். ஞானஸ்நானம் என்று சொல்லும் போது அங்க அதாவது தண்ணீர் என்று சொல்லும் போது நிக்கோதேமுக்கு யாரு மேல் ஞாபகத்துக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? யோவான் ஸ்நானத்தின் ஞாபகம் தான் வந்திருக்கும், ஏன்னா அவரு தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அங்க, அந்த பக்கம் யோர்தான் நதி பக்கம் எவன் வந்தாலும் புடிச்சுள்ள முக்கிடுவாரு. இஸ்ரேலர்கள் எவனால அந்த வகை வந்தானா புடிச்சிருக்க தண்ணீர் முக்கி. அது என்னது? யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்துக்கு பேர் என்ன? மன திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானம். அப்போ சிலர் பத்தொன்பதாம் அதிகாரம் நாலாம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா,
அப்பொழுது பவுல் யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றான்.
ஆமா, அப்போ நிக்கோதேமுடைய மனசுல இவருடைய என்னது, எதுக்காக ஞானஸ்நானம் கொடுத்தாரப்போ? மன திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம். அப்படி என்னன்னா, மன திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம்னா, இஸ்ரேல் ஜனங்கள் தேவன் விட்டு பிரிஞ்சு ரொம்ப தூரம் போயிட்டாங்க, எல்லாம் மறந்துட்டாங்க. ஆனா ரோம பேரரசு கீழே அடிமையா இருக்கிறாங்க, ஏன்னா ஏற்கனவே ரெண்டு மூணு பேரரசுகளுக்கு கீழே அடிமையாகி பல விதமான கலாச்சாரம் பழக்க உலகம் எல்லாத்துக்கும் போயிட்டானுங்க. உண்மை தேவன் மறந்துட்டாங்க, ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு அந்த தேவன் எல்லாம் மறந்து ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி தூரமா போயிட்டு இருக்கிற ஜனங்களை ரொம்ப தூரம் போயிட்டீங்கப்பா, நீங்க மன திரும்ப சொல்லி அவங்களுக்கு ஒரு புதிய அடையாளம் அங்க ஏற்படுத்துறாரு. தண்ணீர்ல மூழ்கடிச்சு வெளியில கொண்டு வருது, சும்மா மன திரும்ப அவங்களுக்கு ஞாபகம் வராது. தண்ணியில இப்ப நீங்க நம்ம மன திரும்புற ஃபர்ஸ்ட்ல, ஆனா இன்னைக்கு நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுத்த டேட் ஞாபகம் இருக்குதா இல்லைங்க? எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வரும், எதுக்காக ஞாபகத்துக்கு வருது? அப்படிதான் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாக அவங்க நினைக்கிறாங்க. அது போலதான் அன்னைக்கு வந்து முக்கியமான நிகழ்ச்சியாக அவன் பண்ணிட்டார், இன்னையில இருந்து நீ மன திரும்பி போப்பான், இந்த தேதி ஞாபகத்துக்கு வச்சுக்க, இனிமேல் ரொம்ப தூரம் போகாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இஸ்ரேலர்களுக்கு எல்லாம் அந்த பக்கம் வரவங்களுக்குலாம் ஞானஸ்நானம் கொடுக்கணும். இதுதான் வந்து நிக்கோதேமுக்கு மனசுல ஞாபகம் வந்துச்சு. மனம் திரும்புதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கு கூட இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. என்னங்க மனம்? நம்ம கூட என்ன இருக்கிறோம், கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி எப்படியா இருந்தோம், என்ன இருக்கிறோம், ஒரு ரூட்ல போயிட்டு இருந்தோம், கல்லு மண்ணு அது இதெல்லாம் வணங்கிட்டு இருந்தோம், ஆனா ஒரு ரூட்ல திரும்பி இருக்கிறப்போம் மனம் திரும்பி இருக்கிறோம் இல்லைங்களா. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ சரி இது வந்து ஞானஸ்நானத்தை தான் குறிக்குதா அப்படின்னா, நம்ம ஞானஸ்நானம் என்ற வார்த்தை தமிழ்ல ரொம்ப அருமையான வார்த்தை. ஒவ்வொரு மொழியில அதனுடைய வார்த்தையினுடைய வல்லமை சரியாக கொடுக்கப்படுது. இப்ப இங்கிலீஷ் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு என்ன பேரு? பேப்டிசம். பேப்டிசம்னா என்ன? ஞானஸ்நானம் இல்ல, மூழ்குதல், அவ்வளவுதான். இப்ப தண்ணியில போய் மூழ்குறதுக்கும் பேப்டிசம் தான், அறிவில் மூழ்குறதுக்கும் பேப்டிசம் தான், துணிகள் எடுத்து ஊற வைக்கிறதுக்கும் மூழ்கு பேப்டிசம் தான். கிரீக்ல அப்படிதான் பேப்டிசம், பேப்டைசோ அப்படின்ற அந்த வார்த்தைக்கு தண்ணியில எதுவும் எதுல மூழ்கி மூழ்கி வைக்கணுமா, எதுலையாவது மூழ்கி வச்சா அதுக்கு பேர் பேப்டிசம். ஏன்னா நம்ம ஞானஸ்தான கிளாஸ் நம்ம தண்ணி எடுக்க போறோம், அது லாஸ்ட் கிளாஸ் வேற 53rd கிளாஸ்ல வரும், அதுல நம்ம ரொம்ப டீட்டெயில் நம்ம படிக்கலாம். இன்னைக்கு நம்ம ஞானஸ்தானம் பத்தி ரொம்ப டீட்டெயிலா போனோம்னா நம்ம பாயிண்ட் இங்க சப்ஜெக்ட் வந்து மிஸ் ஆயிடும். அப்போ இந்த பேப்டிசம் அப்படின்னா மூழ்குதல், அவ்வளவுதான். ஆனா தமிழ்ல தான் அருமையான அர்த்தம் கொடுத்துருக்காரு, அந்த விஷயத்த தெளிவாக புரிஞ்சு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க ஞான ஸ்நானம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஞானத்துல மூழ்கினதுக்கு அப்புறம் தண்ணியில எடுக்கிற ஸ்நானம். எதுல எந்த ஞானத்துல மூழ்கிறது? டாக்டர் விஞ்ஞானி அதுல படிக்கிறதா இல்ல? சத்தியத்தினுடைய அறிவு, ஒரு குறிப்பிடத்தக்க அளவு பைபிள் நாலேஜ் வந்ததுக்கு அப்புறம் எடுக்கிற ஸ்நானம், அதுதான் ஞான. அநேக பேர் எடுத்திருக்கிறார் ஞானஸ்நானம், எக்கச்சக்கமான பேர் எடுத்திருக்கிறார். அதுக்கு பேர் தான் நம்ம ஞான ஸ்நானம் சொல்ல முடியுமா? ஞானத்தை எடுத்துட்டு ஸ்நானம் சொல்லலாம். ஏன்னா பைபிள் பற்றி ஒண்ணுமே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம குற்றப்படுத்துறேன் இல்லை, நான் கூட அப்படி தான் ஆரம்பத்தில் எல்லாரும் அப்படித்தான். நிறைய பேர் அஞ்சு ஞானஸ்நானம் எடுத்துடுறாரு. எதுக்காக? சபையில மெம்பர்ஷிப்பாக இருக்காது. நீங்க இந்த சபையில இருக்கும்போது வந்து வந்தோடனே முதல் வேலை அர்த்தம் பண்ணுவோம், ஒரு ரிசீப் போட்டு கொடுத்துருவேன் மெம்பர்ஷிப் கார்டு. அதே போல இங்க ஒரு 6 months இருந்து இங்க பிடிக்கல வேற சபைக்கு ஜம்ப் பண்ணாருன்னா முதல்ல அங்க என்ன பண்றாரு? அங்க ஒரு இது இதுதான் ஜீசஸ் ஜீசஸ் சொன்ன ஞானஸ்தானமா? எவ்வளவு ஆழமான அர்த்தங்கள் இருக்கும் இல்லைங்களா அதுல, எவ்வளவு விஷயங்கள அவர் உள்ளடக்கி பேசியிருக்கணும். இதுதான் சபையில மெம்பர்ஷிப்புக்கு தான் ஞானஸ்தானமா. அப்போ ஞானஸ்தானம் என்பது என்ன அப்படின்னா, அத்தங்க ஜலத்தினால கொடுக்குற ஞானஸ்தானத்துக்கு மேல இன்னும் கொஞ்சம் ஆழமான அர்த்தங்கள் அங்க நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். ஏன்னா வசனம் ரொம்ப கிளீனாக இருக்கு, வசனங்கள் இருக்குது, அதுக்கெல்லாம் சொந்த கருத்து நம்ம சொல்றது இல்லை, வசனங்கள் இருந்தால் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அப்போ தண்ணீர் என்பது எது கிடையாதான் பைபிள்ல? ஆமா, தேவனுடைய வார்த்தைகள் அல்லது அவருடைய சத்தியங்கள் ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா. அது தண்ணீர் கூப்பிட்டு பேசப்படுது. ஏன்னா ஏசாய திருக்கதரிசி கூட சொன்னார், தாகமா இருக்கிறவங்களே நீங்க வாங்க, நீங்க வந்து காசு தர வேண்டாம், ஒன்றும் தர வேண்டாம், இலவசமாக வந்து நீங்க குடிங்க சாப்பிடுங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே போல அப்போஸ்தலராகிய பவுல் பேசும்போது இந்த ஞானஸ்நானம் பத்தி ஒரு கிறிஸ்தவர் எடுக்கிற ஞானஸ்நானத்துக்கு அருமையான பேர் தீத்து 3:5.
தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் ஒழுங்கினாலும் ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார்.
மறு ஜென்மம் முழுக்கினாலும் பாத்தீங்கன்னா பேர் என்ன? ஞானஸ்நானத்துக்கு பேர் மறு நிறைய பேருக்கு மறு ஜென்மா விசுவாசமே கிடையாது. அது ஏன் அது நம்ம விசுவாசம் இல்லை அப்படின்னா, பலவிதமான குழப்பமான போதனைகள் இன்னைக்கு இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அந்த விசுவாசம். ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க மறு ஜென்மம் பத்தி. ஆனா பைபிள் எக்ஸாக்டா மறு ஜென்மன்றது என்ன? மனிதன் மறித்தாலும் மீண்டும் அதே மனிதனாக பிழைப்பான், அதுதான் மறு ஜென்மம். ஜீசஸ் கூட தம்முடைய சீஷர்களை சொல்லும் போது மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமை உள்ள ஆட்சியில் அவர் வரும்போது உங்க 12 பேர் உங்களுக்கு 12 சிங்காசனங்களை நான் போடுறேன் அப்படின்னு. அப்ப மறு ஜென்ம காலம் பத்தி பேசுறாரு. அப்ப மறு ஜென்ம காலம் என்ன அப்படின்னா, மீண்டும் உயிர் பெறுகிற காலம், அதை பத்தி தான் நம்ம. அப்ப அந்த முழுக்குக்கு பேர் என்ன? மறு ஜென்ம முழு. அப்ப இந்த இடத்துல எவ்வளவு ஞானஸ்நானத்துக்கு எவ்வளவு பெரிய ஆழமான அர்த்தம் இருக்குது நீங்க கவனிங்க. அப்ப தண்ணீர் அதான் ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஒருத்தன் புரட்டா விட்டா. அப்ப அந்த ஜலம் என்பது எதற்கு அடையாளம் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை. அந்த கண்டனை பண்ண அந்த வசனம் அப்படி,
நாம் செய்து நீரின் கிரியைகளை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் ஒழுங்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தான்.
அப்புறம் இன்னொரு இடத்துல நீங்க படிக்கலாம், அதாவது எபேசியர் 5 26 திருவசனமாகிய தண்ணீர், திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூலிக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறார். அப்போ இந்த இடத்துல அந்த தண்ணீர் என்பது எதுக்கு அடையாளமா இருக்கு? தேவனுடைய சத்தியத்துக்கு அடையாளமா இருக்கு. அதே போல வெளிப்படுத்தல் 22:17 கூட நீங்க படிக்கலாம். அடையாளம். அப்போ ஜீவ தண்ணீராகிய தேவனுடைய வார்த்தைகள் இன்னும் கூட எப்படி சொல்லலாம்? நம்ம ஏற்கனவே பாத்துக்கிறவன் கர்த்தர் ஏன் சொன்னாங்க, உங்களுடைய வசனமே சத்தியம் அப்படின்னு என்ன வசனம் வருஷத்தே படிச்சுட்டு வருதா? அது இல்ல, வசனத்துக்குள் மறைந்திருக்கிற விஷயங்கள் அதான் சத்தியம். அது எக்ஸாக்டா அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படிங்கறது அர்த்தம் கண்டுபிடிச்சு அதன் மேல வைக்கிற அந்த விசுவாசம் அதான் மகா பரிசுத்தமான விசுவாசம் சொல்லி நம்ம பார்த்தோம். அப்ப அந்த உண்மையான சத்தியத்தினுடைய அறிவு ஒரு மனுஷனுக்குள் வரணும். அப்ப சத்தியத்தினுடைய அதாவது தண்ணியினுடைய உண்மையான மீனிங் அர்த்தம் என்னன்னா தேவனுடைய வார்த்தையில் அவன் பொறுத்த முதல்ல கருத்தரிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையின் மூலமாக என்ன சொல்லியாச்சு, ஜலத்தினாலும் ஆவினாலும், ஜலம் ஒரு முனை ஆவி ஒரு முனை. அப்ப ஜலம் என்பது தான் கருத்தரித்தலுக்கு சமமானது. அப்ப எதுல கருத்தரிக்கணும்? ஒரு கிறிஸ்தவர் தேவனுடைய வார்த்தையை ஆகிய வித்து அவனுக்குள் கருத்தரிக்க வேண்டும். அப்ப எப்படி கருத்தரித்தல் ஸ்திரீகள் தான் நடக்கும், ஆண்கள் நடக்குமா? அப்ப கருத்தரித்தல் என்பது என்ன அர்த்தம்? எப்படி ஒரு 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 ஸ்திரீக்குள்ள ஒரு புது ஜீவன் உருவாகுதோ அதே போல ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய மனசுல வேறொரு புது யோசனை அல்லது ஒரு புதிய சிந்தனை உருவா கருத்தரிக்க வேண்டும். எவ்வளவு ஆழமான விஷயம் தெரியுங்களா இது. அப்ப எப்படி அது வந்து கருத்தரிக்கணும்னா எதன் மூலம் கருத்தரிக்கணும் அப்படின்னா அந்த வித்து அல்லது அந்த வித எது அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகள், உண்மையான சத்தியங்கள். இன்னைக்கு நம்ம தான் ஒவ்வொரு வாரம் அந்த சப்ஜெக்ட் கேட்டு வரணும். அப்ப கிறிஸ்தவருடைய அழைப்பு சாதாரணமான அழைப்பு இல்லை, அதை நீங்க புரிந்திருப்பீங்க. இதோட மாபெரும் அழைப்பு. தேவன் எதுக்காக நம்மளை கிறிஸ்தவர் ஆக்கிட்டு, எதுக்காக நம்ம இந்த ஒரு வாய்ப்புக்கு நம்ம வந்திருக்கிறோம், அதெல்லாம் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம். அப்போ நம்மளுக்குள்ளாக தேவனுடைய வசனமானது என்ன ஆகணும்? கருத்தரிக்க வேண்டும். அப்போ ஒரு புது சிருஷ்டிக்குள்ள ஆரம்பம் என்னன்னா அந்த எப்படி ஸ்திரீனுடைய கர்ப்பத்துல கரு ஸ்டார்ட் ஆகுது அது போல ஒரு கிறிஸ்தவருக்குள் தேவனுடைய வார்த்தைகள் மூலம் அவன் கருத்தரிக்கிறான். எப்படி அதுக்கு நம்ம வசனங்கள் வேணும். முதலாவது வசனம் நீங்க படிங்க, அதுல ரொம்ப தெளிவா இருக்கு. யாக்கோபு 1:18. யாக்கோபு 1:18.
அவர் திட்டம் கொண்டு தம்முடைய திருஷ்டிகளில் நாம் முதற்பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார்
பாத்தீங்களா, இங்க என்ன பண்ணிக்கிறாரு அவங்க விகட்டல். அப்போ தேவனுடைய சத்தியத்தினாலே நம்முடைய இருதயத்தில் என்ன பண்ணிக்கிறார், இப்போ ஜெனிப்பித்திருக்கிறார். சத்திய வசனத்தினாலே நம்மை ஜெனிப்பித்திருக்கிறார். எதுக்காக? சாதாரணமான நோக்கத்துக்காக இல்ல, தம்முடைய கோடான கோடி சிருஷ்டிப்புகள்ல நாம் எப்படி ஆகணும்? முதற் பலன்கள், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ். அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா தமிழ் வார்த்தை அவனா போட முடியுங்க, அதுக்கு மேலாம் வார்த்தைகள் போட்ட இதெல்லாம் பரலோக விஷயம். நம்ம பலவீன மனுஷனுங்க, நல்ல அறிவில் இருக்கணும்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கு புரிந்து கொள்ளுகிற சக்தியும் ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னைக்கு ஏதோ தேவனோட கிருபையில இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிறோம். அப்ப இந்த இடத்துல தேவன் சாதாரணமான அழைப்பு நம்மளுக்குள் வர வைக்கல, தம்முடைய சிருஷ்டிப்புகளில் நாம் முதற் பலன்கள் ஆகணும். முதற் பலன்கள் என்ன? வாரிசுகள். தேவனுடைய வாரிசுகள் நம்பர் ஒன் ஆகுறதுக்காக நம்மளுக்குள் ஒரு வித்து போடுறாரு உள்ள. அது என்ன வித்து? சத்திய வசனம். நம்முடைய வசனமாகிய சத்தியத்தின் மூலம் நம்மளே ஜெனிப்பிக்கிறார். அப்ப நம்மளுடைய மனசுக்குள்ள அதை போட்டு வைக்கிறார். இன்னொரு வசனத்துல நீங்க படிக்கணும், 1 பேதுரு 1:23. 1 பேதுரு 1:23.
அறிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவவசனமாகிய அறிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே.
ஆமா, அழிந்து போகிற வித்தினாலே அல்ல அப்படின்னு என்ன, அழிந்து போகிற வித்தினது இப்ப நம்ம உருவாக்குறோமே நம்ம குழந்தைகள், அது என்ன அந்த வித்து அழிந்து போகுது, ரொம்ப டெம்பரரி. ஆனா அழியாத வித்து இருக்குது. அது எது பாத்தீங்களா எப்படி சொல்லிட்டு அது அழியாத வித்து என்றென்றும் ஜீவனு போல இருக்குது, ஜீவன் கொடுக்குது. அப்போ அந்த அழியாத வித்தாகிய தேவனுடைய வசனத்தினாலே நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப அந்த தண்ணீர் என்பது எது குறிக்குது அப்படின்னா தேவனுடைய வார்த்தையினாலே கருத்தரித்தல். இந்த கருத்தரித்தல் நடக்கணும் ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள ஆரம்பத்துல. இது கருத்தரிக்கவே இல்லை ஆனா பிறக்கிறது மட்டும் எப்படி பிறக்க முடியும்? கருத்தரிக்கவே இல்லைன்னா குழந்தை எப்படி பிறக்கும்? அது பிறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, 100% வாய்ப்பு கிடையாது. அப்போ கருத்தரித்தல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ ஒரு கிறிஸ்தவர் என்ன பண்ணணும்னா அந்த வார்த்தைகளை முதல்ல நம்மளுடைய உள்ளத்துல வாங்கணும். ஆனா உள்ளத்துல வாங்கறதுக்கு எல்லா மனுஷங்களுக்காக செட் ஆகும். தேவனுடைய சத்தியம் எல்லாருடைய உள்ளத்தை போய் ரீச் ஆகாது. ஏன்னா ஜென்ம சுபாவத்தில் இருக்கிற மனுஷங்கள் இதை புரிந்து கொள்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்ப இந்த தேவனுடைய ஆழமான சத்தியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த மனுஷனுக்கு என்ன இருக்கணும்னா தேவனுடைய கிருபை இருக்கணும். அப்ப தேவனுடைய கிருபை என்பது என்னன்னா அவருடைய பரிசுத்த ஆவி இருக்கு. அவருடைய பரிசுத்த ஆவி இருந்தா மாத்திரமே அவருடைய மாபெரும் சத்தியங்களே புரிந்து கொள்ள முடியும். அதை பத்தி கூட வசனங்கள் நம்ம படிக்கலாம். அதாவது 2 கொரிந்தியர் 1:22.
அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார்.
ஆவி என்னும் அச்சாரம், ஆவி என்னும் அச்சாரம் என்றால் என்ன? சீல், முத்திரை. அப்போ நம்முடைய இருதயங்களில் கொடுத்துட்டு எவ்வளவு சத்தியங்கள் கொடுக்கிறாரு, அதை புரிந்து கொள்றதுக்கு சக்தி எதன் மூலம் கிடைக்கும்? பரிசுத்த ஆவியின் மூலம் கிடைக்கும். அப்ப நீங்க பரிசுத்தாவி ஒருத்தனுக்கு கிடைச்சிச்சுன்னா என்ன வெளிப்பாடு அப்படின்னு என்னென்னமே பண்ணிட்டு. ஆனா இன்னைக்கு உண்மையாக தேவனுடைய வசனங்களையும் படி நம்ம பார்த்தா இது யாருடைய கண்ணுக்கு தெரியாது, அது அவங்களுடைய மனசாட்சி தான் தெரியும். தேவனுடைய ஆவி நம்மளுக்குள்ள இருக்குது இல்ல அப்படிங்கிறது அதை தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆரம்பத்தில் நீங்க பார்த்தா கிளாஸ்க்கெல்லாம் 80 பேர் 90 பேர் வந்தார். அப்புறம் ஒவ்வொரு கிளாஸா ஃபில்டர் ஆகிட்டே வரும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது இல்ல. நிறைய பேருக்கு சின்ன சில பல தடைகள் இருக்கு. சில பேருக்கு உண்மையிலே விருப்பம் இருந்திருக்கும் ஆனா வர முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் அவங்களுக்கு. ஆனா கொஞ்சம் பேருக்கு இந்த வசனங்கள் என்ன போகலைக்கு என்னன்னு கூட அவங்களுக்கு காதுக்குள்ளேயே போகவே இல்லை. அந்த மனக்காது ஆமா, ஏன்னா அந்த பரிசுத்த ஆவியோட உதவி கிடையாது. அதங்க எப்படி கொடுத்துருக்காருன்னா இது ஒரு முத்திரை மாதிரி. அதான் கத்திர இயேசு கூட சீஷர்கள் மத்தியில பல விதமான விஷயங்கள் பேசும்போது அவங்களுக்கு புரியவே இல்லை. அப்போ ஒரு டைம் என்ன பண்ணிட்டார், அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு என்ன ஊதினா பரிசுத்த ஆவி வருமா? அது என்ன ஒரு அடையாளம் அவங்களுக்கு ஒண்ணுமே புரியுதுல்ல. அதனால இந்த மாதிரி நீங்க பரிசுத்த அப்படின்னா ஒரு அட்வான்ஸ் டோக்கன் மாதிரி. எப்படி இப்ப பேங்க்ல போய் நம்ம பணம் வாங்கணும்னா செக் எழுதி கொடுத்துட்டோம்னா டக்குன்னு உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு டோக்கன் கொடுத்துருவாங்க. அந்த டோக்கன் வாங்கிட்டா என்ன அர்த்தம்? பணம் கிடைக்கும் கண்டிப்பா, நெக்ஸ்ட் பணம் தான். அது வந்து நம்மளுக்கு கன்ஃபார்மா உட்காந்துக்கும். ஆனா செக் வாங்கி பார்த்துட்டு டோக்கன் கொடுக்காம விட்டாங்க, ஓ பணமே இல்லை போல இருக்குது, நம்மளுக்கு ஏதோ எம்பி செக் கிடக்கு, இது வேஸ்ட், பணமே நம்ம பயந்துருவோம். அப்ப அந்த டோக்கன் போல இருக்குது. ஆரம்பத்துல இந்த வசனங்களே புரிஞ்சுக்கிறதுக்கு தேவன் ஆரம்பத்துல ஒரு டோக்கன் மாதிரி கொடுக்கணும், அதான் அந்த முக்திரு. ஆனா அதற்கு பின்பு அந்த பெந்தகோஸ்தான சீசர்களுக்கு எப்படி பண்ணாரு, பரிசுத்தாவி அப்படியே பொழிந்தார் இல்லைங்களா? அப்போ கர்த்தராக இயேசு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பேசின எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஓ இதுதான் பேசினாரு, இதுதான் பேசினாரு, இதான் எல்லாம் புரிஞ்சுட்டாங்க. அப்போ கர்த்தர் கூட இல்லை பக்கத்துல, ஆனா அவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. அது போல இன்னைக்கு கூட இந்த பரிசுத்தாவி என்னும் அச்சாரம் நம்மளுக்குள்ள இருந்தா மாத்திரமே இப்படிப்பட்ட மாபெரும் சத்தியங்களே புரிந்து கொள்ள முடியும். அப்போ கண்டிப்பாக இங்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இப்படி ஒரு கிருபை தேவன் கண்டிப்பா கொடுத்துருக்கணும். ஏன்னா ஜென்ம சுபாவமான மனுஷங்கள் தேவனுடைய ரகசியங்களை புரிந்து கொள்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ சும்மா அந்த பொது ஜனத்தை நீங்க கூப்பிட்டு இதை பத்தி பேசியிருந்தா அவங்களுக்கு எதாவது புரியுமா? தனதான் புரியாது, என்னதான் இது உடனே எடுக்கிறாங்க, பைத்தியக்காரன் பைத்தியம் புடிச்சிட்டு அப்படிதான் நினைப்பாங்க. ஏன்னா அந்த வசனங்கள் நீங்க படிச்சீங்கன்னா அதே மாதிரி தான். 1 கொரிந்தியர் 2:14.
1 கொரிந்தியர் 2:14.
சாதாரண மனிதர்களா இருக்கிறவங்களுக்கு தேவனுடைய ஆவிக்குரியவர்களை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்புறம் எப்படி இருக்கும் அது பாத்திருக்கேன், ரொம்ப பைத்தியமா இருக்கு. என்ன இந்த மாதிரி மென்டல் மாதிரி சுத்திட்டு இருக்கிறீங்க, போய் பொழைக்கிற வழியை பாக்குறது இல்ல, ஏதோ பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படி இருக்கும் அவங்களுக்கு. அப்புறம்
அவைகள்
அந்த வகையில தான் நிதானிக்கணும். அப்ப நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, இங்க தேவனுடைய பரிசுத்தாவி ஒருத்தருக்குள் வரும்போது அப்பதான் தேவனுடைய வசனங்கள் அது புரியவே தவிர, தேவனுடைய பரிசுத்தாவி இல்லை என்றால் இது வந்து பைத்தியமா தோன்றும். அது மட்டும் இல்ல, போரடி நல்ல தூக்கம், அதாவது தூக்க மாத்திரையே வேண்டியதில்லை. நீங்க சில பேர்லாம் பாக்கலாம் புக்கில், சில பேருக்குலாம் வந்து தூக்கம் வராதவங்க ஒரு புக்கு எடுத்து வச்சு கொஞ்சம் நேரம் படிச்சாலும் போதும், அவங்களை அறியாம தூங்கிடுவோம், அப்படியே புக்கை நெஞ்சு மேலேயே போட்டு தூங்கிடுவோம். அது போல பைபிள் கூட சில பேருக்கு வந்து தூக்கமே வரலன்னா கொஞ்ச நேரம் பைபிள் படிச்சா போதும் இல்லைங்களா, அனுபவத்தில் சொல்றீங்களா. அப்போ நல்லா தூங்கிடுவோம். அது போலதான் இந்த சத்தியங்களானது ஜென்ம சுபாவமான மனுஷங்கள் அந்த பார்வையில் இருக்கிற ஜனங்கள் அவங்களுக்கு புரியவே புரியாது. அப்ப இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக இருக்குது, அந்த ஜலத்தினால் ஒருத்தம் பிறக்கணும், அதாவது கருத்தரிக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வசனங்களை புரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல. அப்ப அதுக்கு தேவையான உதவி பரிசுத்த ஆவியின் மூலம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அநேகர் அப்படித்தான் நீங்க தேவனுடைய வசனங்களை அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லும் போது அப்படியே அவங்களுடைய முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம், அவ்வளோ சந்தோஷம் அவங்களுடைய முகத்தில் நம்ம பார்க்க முடியும். ஆனா சில பேர் அப்படி இருக்க மாட்டாங்க, அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க, என்னதான் பாக்குறாருன்னு தெரியாது, ஆள் இங்க இருக்கிறாரா எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாது, அதாவது அந்த அளவுக்கு விஷயங்கள் வந்து போய் உள்ள போதே தெரியாது. ஆனா நிறைய பேர் லாஸ்ட்ல வந்து கை கொடுத்துருவாங்க, அருமையான சப்ஜெக்ட்ன்றவங்க, ஆனா ஒண்ணுமே தெரியாது. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இங்க நம்ம படிக்கும் போது அந்த தேவனுடைய வார்த்தைகள் மூலம் நம்மளுக்குள் ஒரு புது ஜீவன் உருவாகுது, அது ஒரு புது சிருஷ்டிக்கு ஒப்பாக அங்க கத்துறாங்க, இயேசு கத்துறாங்க. அப்போ சிலர் போல் இதை பத்தி எவ்வளவு தெளிவா பேசிக்கிறார், இந்த டாக்டரின் பாருங்க எவ்வளவு ரொம்ப அருமையா இருக்குது. 2 கொரிந்தியர் 5:17
இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின.
முதல்ல சொன்னாரு, ஃபர்ஸ்ட் வசனம் படிக்கும் போது புது சிருஷ்டியே காரியம். இப்ப என்ன சொல்றாரு, ஒரு மனுஷன் எப்ப புது சிருஷ்டி ஆகிறான், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நம்ம ஏற்கனவே கிறிஸ்து சபை பத்தி நம்ம 3 வகுப்புகள் பார்த்திருக்கிறோம், அதுல கிறிஸ்துவருடைய படிகள்ல அந்த வளர்ச்சி படிகள்ல எத்தனை படிகள் இருக்குதுங்க, 3 படிகள் கரெக்ட். என்னன்னா, ஆமா, முதலாவது ஸ்டெப் வந்து அழைக்கப்பட்டவர்கள், அப்புறம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள், 3 ஸ்டெப் இருக்கு. அது ரொம்ப தெளிவாக நம்ம பார்த்துருக்கோம். அழைக்கப்பட்டவர்கள் நிலைமை என்பது என்ன, அழைக்கப்பட்டவர்களுடைய ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜ், அது விசுவாசிகள் ஸ்டேஜ். அழைக்கப்பட்டவர் இயேசு மேல், கர்த்தர் இயேசு மேல் விசுவாசம், அவருடைய ஈடுபலியின் மேல் நம்பிக்கை வச்சு, கர்த்தரை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு, பைபிள் மேல் நம்பிக்கை வச்சு அதை படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறது, அதுதான் அழைக்கப்பட்டவர்கள் படி. இன்னொரு பேர் வச்சா அதுக்கு விசுவாசிகள் படி, அல்லது இன்னொரு பேர் கூட வச்சு அதென்ன, கரெக்ட், குழந்தைகள் படி. எப்படி ஒரு ஒரு உலகத்துல முதல்ல வர ஒரு குழந்தைகள் இருக்கிறார், அது போல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில முதல் ஸ்டெப் குழந்தைகள் படி, அது வந்து இந்த விசுவாச படி. அப்புறம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிலைமை 2வது ஸ்டேஜ், அது என்ன, அது எப்போ, எப்போ ஒரு விசுவாசி பின்பற்றுகிறவராக மாறுகிறாரோ, கர்த்தர் இயேசுவை பின்பற்றுகிறவராக மாறுகிறாரோ, அப்ப அவர் வந்து என்ன நிலைமைக்கு வந்துடுறாரு, தெரிந்து கொள்ளப்பட்டவர் நிலைமைக்கே வர்றார். அதனாலதான் கர்த்தர் சொல்லும் போது அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். எதிலிருந்து அழைக்கப்பட்ட அநேகரில் இருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் அப்படின்னா யாருன்னா, அவர்கள் வந்து கர்த்தரா இயேசுவை பின்பற்றி நடக்கிறதுக்கு முடிவெடுக்கிறவங்க. அது மட்டும் இல்ல, தேவனுடைய ஆழமான சத்தியங்களை புரிந்து கொண்டு வழியினாலே உடன்படிக்கை செய்கிற ஜனங்கள். இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சப்ஜெக்ட் எடுத்தாச்சு. அப்ப அந்த உடன்படிக்கை செஞ்சதுக்கு அப்புறம் இது தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு வராது. 3வது ஸ்டேஜ் எடுங்க, உண்மை உள்ளவர்கள். அப்ப உண்மை உள்ளவர்கள் என்ன, செய்துபட்ட உடன்படிக்கைய இறுதி வரை சாபம் வரை நிறைவேற்றுகிறார்கள். அப்ப இது எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் செஞ்சாங்களா, கிடையாது. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சில பேர் உண்மை உள்ளவர்கள், அவங்க தான். அது ஒரு 6 நம்பர் பைபிள்ல கொடுத்துருக்கு, எத்தனை பேர், 144,000 பேர். அந்த 2000 வருஷ காலத்துல தேவன் இந்த எண்ணிக்கை முன்னாடியே பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறார். இது புரிய காரணங்களா நம்ம சபை கிளாஸ் 3ல நம்ம பார்த்துருக்கோம், ஏன் 144,000 பண்ணாரு, ஏன் 154,000 பண்ணல, ஏன் வந்து 2,00,000 பண்ணல, அதெல்லாம் குறித்தெல்லாம் நம்ம தெளிவாக பார்த்துருக்குறோம். ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா கூட நம்ம பின்னாடி பத்தி நம்ம டீட்டெயிலா படிக்கலாம். சரி, இப்போ நம்மளுக்கு ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தார் அப்படிங்கிறாரு அப்போஸ்தலர் பவுல். அப்ப ஒருவன் எப்போது கிறிஸ்துவுக்குள் வருகிறான்? அந்த அழைக்கப்பட்ட நிலைமை கிறிஸ்தவன் ஆகிற நிலைமை, கிறிஸ்தவன் ஆகிற ஐ ஆம் எ கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்ற நிலைமை. ஆனா ஐ ஆம் இன் கிறிஸ்டியன் கிரைஸ்ட் அப்படின்னு எப்ப சொல்ல முடியும் அப்படின்னா? ஆமா, கரெக்ட். தெரிந்து கொள்ளப்பட்டவர் நிலைமைக்கு செகண்ட் ஸ்டேஜ் வரும்போது வழியினாலே உடன்படிக்கை பண்ணி அனுதினமும் சிலுவை எடுத்து கர்த்தராக இயேசு பின்பற்றி நடக்கிறவர், அப்பொழுது அவருக்கு தான் பேருனா கிறிஸ்துவுக்குள் அப்ப வருகிறார். அப்ப கிறிஸ்தவன் வேற, கிறிஸ்துவுக்குள் என்ற வார்த்தை அது வேற என்றது நம்ம தெளிவாக புரிந்துக்கணும். அப்ப அந்த கிறிஸ்துவுக்குள் வர்றவன் தான் யாரு? புது சிருஷ்டி. அந்த உடன்படிக்கை வழியினால உடன்படிக்கைக்குள் வர்றவருக்கு பேர் தான் புது சிருஷ்டி. அதான் சொன்னார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அதுக்கப்புறம் அவன் பழைய சிருஷ்டி கிடையாதுன்னு அர்த்தம். அது என்ன பழைய சிருஷ்டி? ஏன் எப்படிங்க பழைய பாவம் யாருக்கிட்ட வருது? ஆதம், பரம், நம்முடைய ஆதி தகப்பர் அப்பா ஆதம் ஏவல் மூலம் உலகத்தின் ஜனங்களுக்குள்ள என்ன பாஸ் ஆயிடுச்சுப்பா? பாவம் மற்றும் சாப மரணம் வந்தாச்சு. ஆனா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வந்துட்டானா, அவன் உடன்படிக்கை செஞ்சிட்டானா, அதுக்கப்புறம் அந்த ஆதாமியனுடைய பாவம், ஆதாமியனுடைய சந்ததியே கிடையாதாங்க. அவன் ஒரு புது சிருஷ்டி. அதுதானே புதுசுன்னு சொல்லுவான். இதை நான் பழைய சட்டை போட்டு வந்து இதுதான் புது சட்டம்னு சொல்ல முடியுங்களா? சொல்ல முடியாது. புதுசுன்றது என்ன? சுத்தமா அதை எடுத்துட்டே வேற நான் நல்ல சர்க்குல போட்டு வாஷ் பண்ணி அயன் பண்ணி போட்டு வந்து நான் புது சர்ட் போட்டேன்னு சொன்னா புதுசாகுமா? ஆகாது. இது என்ன பண்ணுவோம்? பழசு தூய் அந்தளவுக்கு போட்டு இது வரைக்கும் யூஸ் பண்ணாலும் போடல, அதான் புதுசு. அது மாதிரி இருக்கிறான் புது சிருஷ்டி. இதெல்லாம் ரொம்ப ஆழமான விஷயம். அப்ப என்ன, எங்கிருந்து ஒருவன் புது சிருஷ்டிக்கிறான்னா, அப்போ அவருடைய ஞானஸ்தானத்துல தேவனுடைய வார்த்தைகளினுடைய குறிப்பிடத்தக்களவு ஞானம் பெற்ற பின்பு அவன் ஞானஸ்தான பழியினால உடன்படிக்கை செய்யறான். அது எப்படி அடையாளப்படுத்துறான் ஒரு கிறிஸ்தவன்? ஞானஸ்தானத்தின் மூலம் அடையாளப்படுத்துறாரு. அப்போ தண்ணிக்குள்ள போயிட்டு வர்றது எது கடையாளம் அப்படின்னா, எது கடையாளம்? சாவு கடையாளம். பழைய மனுஷனுடைய சாவுக்கு அடையாளம். வெளியில வர்றது எது கடையாளம்? புதிய உயிர் தெரிதலுக்கு சமானம். அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பாத்துக்கிறோம். ஆனா எங்க தான் இருக்கிறோம்? உலகத்திலே. ஆனா நம்ம கிறிஸ்துவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த சாதாரண ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரி இல்லை, சாதாரண மனுஷங்களே கிடையாது. நம்ம யாரும், ஆனா யாருடைய எப்படி இருக்கிறோம்னா அதே சரீரத்தில் தான். எதுல தொடர்ச்சினா புது சிஷ்னா டக்குன்னு வேற கிடையாது. இதே சரீரம், இதே மனசு, எல்லாம் இருக்குது. ரத் மாம்சம் ரத்தம் எல்லாமே இருக்கு. நீ எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். கர்த்தர் யோசிச்சு நம்மளுக்கு எக்ஸாம்பிள், ஏன்னா அவர் தான் நம்மளுக்கு மாடல் இல்லைங்களா? எங்க என்ன கூட கர்த்தர் பார்த்தா நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்ப கர்த்தர் யோசிச்சு ஞானஸ்தானம் எடுத்தாரு, அவரு கூட ஒரு புது சிஷ்டி ஆனாரு. ஆனா எந்த சரீரத்தில் இருந்தார்? அதுவும் மாம்ச சரீரம் தான். மாம்சம் ரத்தத்திலே தான் இருந்தார். 3.5 வருஷம் ஊழியம் அவர் பண்ணார் இல்லைங்களா? அப்ப அந்த புது சிருஷ்டி வாழ்க்கை வாழ்ந்துட்டாரு. ஆனா உலகத்தின் பிரகாரம் இல்லை, உலகத்திலே தான் வாழ்ந்தாரு. ஆனா உலகத்தின் பிரகாரம் கிடையாது. 30 வயசு வரைக்கும் அப்பா கூட பட்டறையில வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அப்புறம் அம்மா தம்பி தங்கச்சி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாரு சரிங்களா? அதுக்கப்புறம் மரியாதை குழந்தைங்க பிறந்துச்சு இல்லைங்களா? யோசிப்புக்கும் வரைய நம்மளுக்கு குழந்தைகள் நிறைய வந்துட்டாங்க. 4-5 பேர் தான் வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் லிஸ்ட் கொடுத்துருக்கிறாங்க. ஆனா நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, கண்ணி மரியாதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் கண்ணி மரியாதை பேர் வச்சிருக்கிறாங்க. ஆனா அது கத்திர இயேசு தன்னுடைய தம்பிகள் தங்கச்சி மேல எல்லாம் ரொம்ப பாசம் வச்சிருந்தாங்க 30 வயசு வரைக்கும் தான். அதுக்கப்புறம் உடன்படிக்கை செஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு? அவருடைய வாழ்க்கையே மாறிவிட்டது. அப்போ ஒரு டைம் கூட அவனுடைய அப்பா அம்மா அவங்களுடைய தம்பி தங்கச்சியெல்லாம் வந்து சகோதரர்கள்லாம் வந்து நின்று வாசப்படுன்னு ஆளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என் மகன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு நாங்கள் பார்த்துட்டு போறோன்னு வரும்போது கருத்து என்ன சொல்லிட்டாரு? எனக்கு யார் தாய் தகவல்? என்னுடைய பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்த செய்கிறவன் தான் யாரு? எனக்கு சகோதரனும் சகோதரியும் அப்பாவும் அம்மாவும். இது அவங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் அதுக்காக அவங்களுக்கு நிராகரிச்சிட்டான்னு அர்த்தமா? இல்லை, யாருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுக்குறா இருப்பாரு. அதான் அப்போ கர்த்தர் இயேசு புது சிருஷ்டி ஆனதுக்கு அப்புறம் உலகத்துல தான் வாழ்ந்துட்டாரு. ஆனா உலகத்தின் பிரகாரம் அப்போ அவரை பின்பற்றி நடக்கிறது கூட எப்படிதான்? அப்போ உடன்படிக்கைக்குள் வருவதற்கு முன்பு வரை சாதாரண மனிதர்கள், ஆனா உடன்படிக்கைக்குள் வந்துட்டா நம்ம சாதாரண மனிதர்கள் இருக்கிறோம். ஆனா உலகத்தின் பிரகாரம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ ஒரு மனுஷன் புது சிருஷ்டியா தான் மாறிட்டான்னா அது வெளிப்புறத்துல நம்ம கண்டுபிடிக்க முடியாது. எப்படி ஒரு தாயோட கர்ப்பத்துல அந்த கர்ப்பம் ஆயிடுச்சுன்றது தாயே தெரியாது, வெளியிருக்கிறவங்க கர்ப்பம் தெரியும் இல்லைங்களா. அந்த ரெண்டு மாசம் மூணு மாசம் வரைக்கும் அவங்களுக்கே தெரியும் நம்ம கர்ப்பம் ஆயிடுன்னு கூட அவங்களுக்கு சரியா கர்ப்பம் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இருக்குது இந்த புது சிருஷ்டி. அப்ப தேவனுடைய வார்த்தைகளே உள்ள வாங்கி அதுக்குள் நம்ம நம்மளுக்கு கருத்தரிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது நம்மளுக்கே சில நேரத்தில் தெரியாது. போக 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 அது அப்போ அது உள்ளானது, அது வெளிப்புறத்துல தெரியவே தெரியாது. அப்போ என்ன வித்தியாசம் இருக்குதுங்க அப்படின்னா அங்க என்ன விஷயம் நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா அப்போ மாம்ச சரீரத்துல தான் இருக்கிறோம், ஆனா இப்ப நம்மளுக்குள்ள என்ன ஆயிருக்குது ஒரு புது ஜீவன் உருவாயிருக்கு. அப்ப அந்த புது ஜீவன் என்பது எது? புதிய சிந்தை சரிங்களா. அப்ப தேவனுடைய வசனங்கள் மூலம் ஏற்படுகிற புது சிந்தனை. இப்ப என்னாச்சு பழைய சிந்தனை பழைய மனசு இப்ப எதை வாங்குது புது மனசை வாங்குது. எப்படி ஒரு தாயினுடைய கர்ப்பம் தாய்க்குள்ளேயே ஒரு ஜீவன் உருவாகுதோ அதே போல இந்த சரீரத்துக்குள்ள ஏன் இன்னொரு புது சிந்தனையும் உருவாகிறது. அதுதான் புது சிருஷ்டிக்கு ஒப்பிட்டு பேசுறாங்க. அப்போ இந்த புது சிந்தனை ஆரம்பத்துல ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கும். எப்படி குழந்தை பிறக்கும் குழந்தை கருத்தரிக்கும் போது எப்படி நான் சொன்ன பாத்தீங்களா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல தான் பார்க்க முடியும் அவ்வளோ மைன்யூட். அதே போல புது சிந்தனை நம்மளுக்குள் உருவாகிற அந்த டைம்ல ரொம்ப சின்னதா இருக்கும். இந்த வசனங்கள் உள்ள போய் அது வேலை செஞ்சு ஒரு மனுஷன் முடிவெடுக்கிறதுக்குள்ள அந்த கம்பாரிசன் எல்லாம் பார்த்து உண்மையான சத்தியம் இதுதான் அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கே ரொம்ப டைம். அப்போ அந்த எடுக்கும் போது ரொம்ப சின்ன அளவில் இருக்கும், கரு வடிவில் இருக்கும் அந்த எண்ணம். அந்த புது சிந்தனை என்பது கரு வடிவில் இருக்கும். இப்போ ஒரு பெண் கருத்தரிச்சான்னு சொன்னாக்கா நெக்ஸ்ட் அந்த குழந்தை என்ன அந்த கரு என்ன வளர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். கரு கருவாவே இருந்து எப்படி இப்ப ஒரு ஸ்திரீ ஒரு அஞ்சு வருஷம் கர்ப்பமாவே இருந்து எப்படி அந்த குழந்தை என்ன வளரணும் கரெக்டா அந்த டைமான பிறகுல குழந்தை அதுதான் வந்து அதுக்காக ஒரு தேவையோட சிக்ஸ டைமிங் வச்சிருக்கிறார் ஒன்பது மாசம் இருக்கும். அதனாலதான் ஒன்பது மாசத்துக்கு வரும் பதினாறு மாசம் இருந்துச்சுன்னா எப்படி அதை விட ஆபத்து ஒண்ணுமே கிடையாது. அப்போ இந்த இடத்துல அந்த குழந்தை கண்டிப்பாக வளர வேண்டும். அப்ப முதல் பாயிண்ட் என்னன்னா எப்படி அந்த அந்த வயிற்று இருக்கிற குழந்தை வளரணும். அப்போ ரெண்டு ஜீவனுக்கு சாப்பாடு சாப்பிடணும். சரி என்ன பண்ணிப்பா நீங்க பாக்கலாம் டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணீங்கன்னா அது வந்து இந்த அம்மா பிரெக்னன்சி ஆயிடுச்சு கருத்தரிச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டா நெக்ஸ்ட் அது என்ன பண்ணும் சட்டி நிறைய சொல்றதுன்னு சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சத்தான உணவு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த 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 அம்மாவுக்கும் சக்தி வேணும் அப்புறம் அந்த குழந்தைக்கும் உருவாயிச்சுனால அந்த குழந்தைக்கு இந்த உலகத்தின் அனைத்து சூழ்நிலைகளும் அது எதிரியாக இருக்கும். எல்லாமே எதிரி தான் அந்த குழந்தைக்கு எல்லாமே எதிரி. அந்த தாயே கூட எதிரி எப்படி சொல்லலாம் நீங்க பாக்கலாம் ரெண்டு மாசம் மூணு மாசம் நாலு மாசம் ஆச்சுன்னா ஸ்திரீகளை நீங்க எவ்வளவு பாதுகாப்பா வைக்கிறாங்க கர்ப்ப ஸ்திரீகளை அவ்வளவு பாதுகாப்பா தான் வைக்கிறாங்க. ஏன்னா அந்த ஸ்திரீ ஒருவேளை தடிப்பட்டு விழுந்துட்டா கூட அந்த குழந்தைக்கு யாரு தான் எதிரியாயிருக்காங்க அம்மாவே எதிரியாயிருக்காங்க. ஏன்னா அந்த குழந்தை உருவாக்காத எல்லாமே அவங்க அப்பா எதிரிய இல்லையா அவங்க அப்பா கூட எதிரிட்டா எப்படி நிறைய பேர் வந்து வயிற்றுல உதைப்பானாங்க சில சண்டை எல்லாம் வந்துருச்சுன்னா வயிற்றுலயே உதைப்பாங்க அப்பா யார் அந்த குழந்தைக்கு அவங்க அப்பா கூட எதிரிட்டாங்க. இதுதான் கம்பாரிசன் பண்ணி ஒரு கிறிஸ்தவர் பொருளோகத்துக்கு போற மெத்தடு கர்த்தரடிக்க சொல்லிடுச்சு. ஆனா இது ரொம்ப ஆழமான சத்தியமாக இருக்கிறது. அப்போ இதே போலதான் எப்படி ஒரு ஸ்திரீனோட கர்ப்பத்துல அது கரு உருவாயிட்டாலே அதுக்கு எத்தனையோ எதிரிகள் உருவானது போலவே. உதாரணமா அம்மா சாப்பிட்ற சாப்பாடு கூட அதுக்கு எதிரியா மாறு சில நேரத்துல இல்லைங்களா. ஆமா, ஒரு வேளை அம்மா சேர்ந்தா டேஞ்சர், காத்தில வந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கும் எல்லா வகையிலும் வந்து அது ரொம்ப டேஞ்சர் எனிமீஸ். அதே போலதான் ஒரு கிறிஸ்தவருக்குள் அந்த புது சிருஷ்டி உருவாயிடுச்சுன்னா எல்லாமே தெரியும். நம்மளுடைய சொந்த சரீரமே என்ன ஆயிடும் அதுக்கு, அதுக்கு எதிரி ஆகிடும். அப்போ அந்த புது சிருஷ்டியானது வளரணும். ஆனா வளரணும்னா முதல்ல அங்க நமக்கு என்ன கொடுக்குறாங்க, சத்தான உணவு ஆகாரம் கொடுக்குறாரு. அப்போ அந்த அப்பதான் அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்து அந்த 9வது மாசத்துல போய் செக் பண்ணும் போது டெலிவரிக்கு அது ரெடி. எப்போ ரெடி சொல்லுவாரு, தலை பாகம் ஆயாச்சு, கண்ணு மூக்கு வாய் எல்லாமே கம்ப்ளீட், கை கால் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அப்பப்போ அந்த டெஸ்ட் பண்ணி போகணும், நல்லா அடியா கரெக்டாக அடிக்குது, இறுதியமாக நல்லா வேலை செய்தா, எல்லாம் பார்த்துடும், எல்லாம் செக் பண்ணிட்டு இப்போ அது டேட் கூட சொல்லிடும், இத்தனை தான் நீங்கள் வந்து அட்மிட் ஆகிடுங்க. அப்போ இந்த நம்மளுக்குள் ஒரு கிறிஸ்துவருக்குள் இந்த ஒரு வேறுடைய வசனத்தின் மூலம் கருத்தரித்த பின்பு அந்த புது சிந்தனை என்ன பண்ணிப்போம், வளர்ந்தே வரணும். வளர்ந்து 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 அந்த 9வது மாசத்துக்கு சமமாக ஒரு கிறிஸ்தவருக்குள் என்ன வரணும் அப்படின்னா,
2 Corinthians 16:16
அனுதினமும் வளர்ந்து 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 ஒரு கிறிஸ்தவருக்குள் யாருடைய சிந்தை வரணும் அப்படின்னு என்ன, கிறிஸ்து சிந்தனை, கிறிஸ்துவனுடைய கர்த்தராய் இயேசுனுடைய குணநலங்கள். தம்முடைய குமாரன் அநேகம் சகோதரருக்குள்ளே அப்படின்னா அந்த சபை 144 பேராகிய சகோதரர்களுக்குள்ளே நம்பர் ஒன்னா இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்கள் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக வர வேண்டும். இதுதான் ஃபைனல் கோல். ஒரு கிறிஸ்தவனுடைய இறுதி நோக்கம் என்னவாக இருக்கணும், கிறிஸ்தவனுடைய சாயலை தனக்குள் வாங்க வேண்டும். இது வந்து ஒரே மாசம் 2 மாசம்லாம் வருமா, நிறைய பேர் ரொம்ப கடினமான உபதேசமா இருக்குது, நம்ம ஏசு மாதிரி வாழ முடியுமா, இதெல்லாம் நடக்கிறதா நடக்குமா அப்படி நிறைய பேர் ஓடிடுறாங்க. ஆனா கர்த்தர் இயேசு நடக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தா இந்த மேட்டர்ல பேசிட்டு போறேன், மனுஷனால முடியாதுங்கிற பேசுற பழக்கலாங்க. அப்ப மனுஷனால முடியும், செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு. அதனாலதான் சொல்லிட்டு தேவனோட முன்குறிச்சு வச்சிருக்காரு பிதாவாக தேவன் தம்முடைய ஞானத்துல. அது எப்போ, உலக தோற்றத்துக்கு முன்பாக, எல்லாத்தையும் உருவாக்கத்துக்கு முன்பாக எழுதி வச்சிருக்காரு. இந்த 144 பேர் வரணும், அவர்கள் யார் மாதிரி இருக்கணும், என்னுடைய மகன் மாதிரி அந்த சாயல இருக்கணும் அப்படின்னு அவர் குறிச்சு. அப்போ இந்த வளர்ச்சி காலம் என்பது இது ஒரு லைஃப் லாங் ப்ராசஸ். அப்போ நம்ம லைஃப் சாகத்துக்கு முன் வரைக்கும் இந்த ஒரு ஓட்டத்தை நம்ம ஓடணும், இந்த ஒரு சாயலை நம்ம வாங்கறதுக்கு, இந்த ஒரு வளர்ச்சியை நம்ம வாங்கறதுக்கு ஓட வேண்டும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல இந்த புது சிந்தனை தான் வந்து ஒரு கரு நிலைமைக்கு சமம். புது சிந்தனை, அப்போ புது சிந்தனை பழைய சிந்தனை இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்போ புது சிந்தனை கருத்தரித்தலுக்கு சமம், ஒரு புது சிஷ்யனுடைய கருத்தரித்தலுக்கு சமம். அதனால வசனத்தில் நம்ம படிக்கிறோம், பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின அப்படின்னு. பழையவைகள் ஒளிந்து போயின அர்த்தம், ஆமா, பழைய சிந்தனைகள் பழைய சித்தம் நம்ம மனசுல நினைச்ச போல நடந்துட்டு இருந்தோம், மனம் போன போக்குல வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா கர்த்தராய் இயேசுவிடம் மாற்றி கொண்டால் என்ன பண்ணிருப்போம், ஏன்னா அப்போ சில போல் கூட அப்படிதான் பண்ணிட்டு இருந்தோம். ஆரம்பத்தில் இஷ்டம் போல எல்லாம் வெட்டுறது ரொம்ப ரவுடி தனம் இல்லைங்களா, அப்போ சொல்ற போல் பதில் ஓடி ஓடி ஒளி வரும். ஆனா கர்த்தர்கிட்ட என்னைக்கு மாற்றிட்டாரோ அப்பவே என்ன பண்ணிட்டாரு, அவருடைய எல்லா யோசனைகளும் ஸ்டாப், அவர் எல்லா எண்ணங்களும் ஸ்டாப் பண்ணிட்டாரு, அப்படியே ரூட் சேஞ்ச் ஆயிடுச்சு. கத்தியத்துக்கு போல கையை இப்போ பைபிள் தூக்க ஆரம்பிச்சிச்சு, வேற மாதிரி மாறிடுச்சு, கோபம் அந்த வெறி எல்லாம் இருந்துச்சு, எல்லாம் மாறி வேறு விதமாக டைவர்ட் இல்லைங்களா. அப்போ அதே போலத்தான் ஒரு புது சிருஷ்டிக்குள் புது சிருஷ்டிகள் தாயிட்டான்னா பழைய சிந்தனைகள் ஒளிந்தன அப்படின்னு என்னன்னா நம்முடைய சுய சித்தம் அது முதலாவது சாகுது. நம்ம சுயமா நினைச்சிட்டு அதை இதை பண்ணிட்டு இருந்தோமே அது முடிஞ்சு. அப்ப நம்முடைய கனவுகள் உலகத்துல அப்படி பண்ணணும் எப்படி பண்ணும் என்னென்னமோ கனவுகள் கண்டு கொண்டு அதெல்லாம் வச்சுப்பா ஸ்டாப் ஆகுதாங்க. அப்புறம் நிறைய இலக்குகள் வச்சிருப்போம். நான் விஞ்ஞானி ஆகணும், நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் ஃபாரின் போகணும், அத்தனை சம்பாதிக்கணும், இதனை சம்பாதிக்கணும், எல்லாம் யோசனை இருந்துச்சு. ஆனா எப்போ ஜீசஸ் கிட்ட மாட்டிட்டோம் அப்ப என்ன பண்ணுங்க இந்த எண்ணங்கள். நீங்க இன்னைக்கு அநேக பேர் அந்த ஆசை ஐயோ என்ன படிப்புலயே கள்ளத்துக்கே போடுறாங்களே அப்படின்னு அநேக பயந்துக்கிறாங்க. என்னங்க படிப்பு இல்லைங்களா, படிப்பு நீங்க எடுத்துக்கணும். நீங்க நம்ம குழந்தைங்கள்லாம் போய் படுற கஷ்டம் நம்மளுக்கு தெரியும். அது அஞ்சாம் கிளாஸ் பையனுக்கு பிஎஸ்சியில சொல்லித்தர வேண்டிய படத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க. அவங்க பாவம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நீங்க இன்ஜினியரிங் படிக்கிற குழந்தைங்களுடைய புக்கெல்லாம் நாளைக்கு பார்த்தா வைத்தியமே புரிஞ்சிடும். நிறைய பேர் ஆசையில பெற்றோருடைய கட்டாயத்தில் போய் சேர்ந்துருவாங்க. படிக்க முடியாம திணறிட்டு இழப்பாங்க, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி லெவலுக்கு வந்துடுவாங்க. அதனால நிறைய பேர் வந்து தாய் தகப்பனுக்கே கீழ் பணியாம ஓடு சத்தமெல்லாம் காப்பு பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு படிங்க. இதெல்லாம் என்னவாகும் இந்த படிப்பு நம்ம முகத்துல இந்த கான்செப்ட் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ கத்திர இயேசு பின்படி நடந்தா கண்டிப்பா என்ன பண்ணும், அதான் ஜீசஸ் சொன்னாங்க. ரெண்டு எஜமானுக்கு நீங்க நீங்க அதையும் படிச்சுட்டு இதையும் படிக்க முடியாது. ஏன்னா அதுலயும் ரொம்ப திட்டுக்கெல்லாம் வச்சிருக்காங்க. அதுக்கே டைம் சரியா இருக்கும், அதுக்கே பத்தாது. அப்புறம் ட்ரூத் படிக்கும், ட்ரூத் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதான் ஒரு ஒரு இடத்துக்கு கூட நான் கிளாஸ் போகும்போது ஒரு ஒரு பொண்ணு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தாங்க, அது வந்து குருதா எனக்கு வந்து கிளாஸ் எடுங்க அப்படிங்க. அந்த ஒரு ஒரு அந்த ஒரு பொண்ணுக்காக நாங்கள் போனோம். ஆனால் என்ன பண்ணிடுச்சுன்னா அதனால முடியும். அதுக்கு போது அவங்க அம்மா வாங்கி குடிச்சிருச்சு. எங்கள் அம்மாவுக்கு சொல்லி கொடுங்கிறத நான் எங்கள் அவங்க அம்மாவோட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அதனால படிக்க முடியாது. அதான் ஜீசஸ் ரொம்ப அருமையாக சொன்னாங்க, ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் பண்ணவே முடியாது சொல்லிட்டு. அப்போ என்னைக்கு நம்ம கத்திர இயேசு கிட்ட வந்துட்டோமோ அன்னைக்கே நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய ஆசைகள் எல்லாமே புதுசாயிருது, பழையவர்கள் ஒளிந்து போயின. அது மட்டும் இல்ல, இன்னும் ஆசை இச்சைகள் மட்டும் இல்ல, இன்னும் பாவ நோக்கங்கள் பாவ எண்ணங்கள் எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. போட்டி போறாமல் போய் வஞ்சனை என்னமோ இருந்துச்சு. அன்னைக்கு நம்ம மனம் போன போக்கில வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா கிறிஸ்துவுக்குள் வரும்போது எல்லாம் மாறுது. வார்த்தைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாமே பழைய எண்ணங்கள் எல்லாம் போய் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா என்னது அந்த புது சிந்தனை வளர்றதுக்கு ஆரம்பமாகுது. ஆரம்பமாகி இந்த பழைய மனுஷனாகிய பழைய சிந்தனை, பழைய மனுஷன் என்பது என்ன பழைய சிந்தனை, அதை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வருது அந்த புது சிந்தனை. இதை பத்தி அப்போ இன்னொரு இடத்துல அதாவது கொலோசியர் 3:9 குலசேர் 3:9-10 ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் நீங்க என்ன பண்ணுங்க ரெடியா இருக்குது. பேச வேண்டிய இடத்துல கூட பேசுறோம், பேசவே தேவையில்லாத இடத்துல கூட போயிடலாம். எந்த இடத்துல வேணாலும் சர்வசாதாரணம். முதல் பாயிண்ட் எங்க அதான் சொல்ல வரும், புது சிச்சியாகணும்னா முதல்ல என்ன பண்ணணும், பொய் உங்களுக்கு கட் பண்ணும் அப்படிங்கிற. ஆனா இந்த உலகத்துல பொய் இல்லாம வாழ முடியுமா, பொய் இல்லாம வெற்றி பெற முடியுமா? உண்மை பேசுனா மாட்டிக்கிறோம், பொய் பேசுனா எஸ்கேப் ஆகிறோம். பொய்யத்தான் நம்புறானுங்க. பொய் சொல்லிட்டு போனா ஒண்ணுமே சந்தேகமே படுறது. ஆனா உண்மை பேசிட்டோம்னா நம்ம பைபிள் கிளாஸ் தான் போறணும். ஐயோ அங்க போறியா, உண்மை சொல்லி மாட்டிக்குவோம், பிரச்சனை இருக்குது. ஆனா இங்க வார்த்தைகள் வசனங்கள் ரொம்ப முக்கியமான சத்தியம். என்ன விளைவுகள் வந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, அதான் கண்டிஷன் இருக்குது. அப்ப நீங்க ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுவேன், டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். நீங்க பொய் பேச வேண்டாம். ஒரு சகோதரருக்குள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கணும், வெட்ட வெளிச்சமா இருக்கணும், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்புறம்
பழைய மனுஷனையும் அவர் செயல்களையும் கலைந்து கொண்டு தன்னை திருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒவ்வாய் பூர்ண அறிவை அடையும்படி
ஒப்பிட்டு பேசுறார் பழைய மனுஷன் என்பது பழைய ஆத்மா, புதிய மனுஷன் பழைய ஆத்திரமா புதிய ஒண்ணுமே புரிய அவருக்கே புரியல. ஆனா பிரச்சனை பண்ணிட்டு இது ஆத்மா அழியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரமா கொடுத்த ஒரு வசனம் இதுல. அது அதை பத்தி பேசுறது அதாவது அதை பத்தி இல்ல, பழைய சிந்தனை பழைய யோசனை புது புது யோசனை புது சிந்தனை. அப்ப பழைய யோசனை பழைய சிந்தனை பூமிக்குரிய சிந்தனை இல்லைங்களா. பழைய மனுஷனுங்கிறது என்ன, பழைய உலகத்துக்குரிய யோசனை கீழே பாக்குறது. ஆனா புது சிந்தனை எங்க பார்க்கலாம், நீங்க பாக்கல கத்தல யோசனை எடுத்து அதை பாக்கல. உடன்படிக்கை செஞ்சதுக்கு அப்புறம் அவர் எங்கதான் எதை எதை பத்தி தான் போயிட்டு இருந்தார், பொருளாக விஷயங்கள். இதே அதிகாரத்தில் நீங்க ஒன்னாம் வசனம் பாருங்க, உலசேர்
3:1
ரெண்டாம் வசனம் பாருங்க,
எங்க
பாக்கணும்ப்பா பரலோகத்துக்குரிய விஷயங்களே நீங்க பாருங்க, பூமியில் உள்ளவர்கள் நீங்க நாட வேண்டாம். ஏன்னா அது என்ன பூமிக்குரியவர் நிலையில் டெம்பரரி, அது தெளிவா தெரியும். ஆனாலும் அதுக்காக தான் ஓட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்து ஜனங்கள் அப்படி இல்லை, ஒருவன் புது புது சிஷ்டி ஆயிட்டான்னா அவன் வேற மாதிரி இருக்கிறான். அப்ப பழைய சிந்தனைக்குள்ளேயே இப்ப நம்ம என்ன வாங்கியிருக்கிறோம், புது சிந்தனை வாங்கிட்டு இருக்கிறோம். ஆனா ரெண்டுமே ஃப்ரெண்ட்ஸா, ரெண்டு ஃப்ரெண்ட், ஆமா ரெண்டுமே எப்படி இருக்குது, ஜஸ்ட் ஆப்போசிட் இருக்குது. பழைய சிந்தனைக்கும் புது சிந்தனை, புது சிந்தனை என்பது கர்த்தர் இயேசுனுடைய சிந்தனை. இந்த பக்கம் பழைய மனுஷன் ரெண்டு பேருக்கும் மீட் பண்ணா ஒரு பெரிய சண்டை சண்டைதான். புது சிந்தனை கேட்ட சரீரம் இது கிடையாது, கருத்தரித்து கொண்டு எப்படி ஒரு ஸ்திரீனுடைய வயிற்றுல கரு உருவாயிருச்சு. ஆனா எத்தனை நாளைக்கு இருக்கக்கூடாது, 9 மாசம்தான் இருக்கணும். அதுக்கப்புறம் இருந்துச்சுன்னா அந்த தாய்க்கும் குழந்தைக்கும் அது ஆபத்து. அப்ப அந்த குழந்தை என்ன தனியா வந்துடணும் அது. அது போலதான் இந்த உள்ளத்துல இந்த ஒரு இந்த பழைய மனுஷனுக்குள்ளேயே பழைய சிந்தனைக்குள்ளேயே புது சிந்தனை இருக்குது. ஆனா இந்த புது சிந்தனை கேட்ட சரீரம் இது இல்ல. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் அதுக்குள்ள இருக்கணும், அதுக்கப்புறம் என்ன வரணும் வெளியில வந்துடணும். அதுக்கேற்ற சரீரம் வேணும், புது சிந்தனை கேட்ட சரீரம். இப்ப பழைய சிந்தனை கேட்ட சரீரம் இது நம்ம கிறிஸ்துக்குள் வர்றதுக்கு முன்னாடி இருந்துச்சுங்க. அது வந்து எந்த விதமான தடங்களே நம்மளுக்கு பண்ணாது, எங்கனாலும் போனா வரலாம். நம்ம ஜனங்களெல்லாம் பாக்குறாங்க பேப்பர்ல டெய்லி படிக்கிறாங்க, மனித என்ன பண்றாங்க அவன் விஷயத்துக்கு என்ன வேணும் சார் அப்படின்னு என்ன அர்த்தம், அவனுடைய சிந்தனைக்கு ஏற்றவாறு அந்த சரீரம் செயல்படுது. ஏன்னா மனுஷனை கண்ட்ரோல் பண்றது என்ன மைண்டு தானே, மைண்டு. அப்ப என்ன வேணும் அவன் செஞ்சுக்கலாம், போனா வரலாம், யாரும் அவனுக்கு கேட்க மாட்டான். ஆனா புது சிந்தனை உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு போராட்டம் ஆரம்பி, ரெண்டுக்கும் செட் ஆகுறது இல்ல. அதை பத்தி நம்ம கலாத்தியர் 5:17 பாருங்க, கலாத்தியர் 5:17
மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் நீக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது.
ஒன்றுக்கொன்று விரோதமா இருக்கு, எனிமீஸா இருக்குது இல்லைங்களா. அப்ப புது சிந்தனைக்கும் பல சிந்தனைக்கும் ஜஸ்ட் ஆப்போசிட், மைண்ட் மைண்ட் அது செட் ஆகுறது இல்ல அப்படிங்கிறது நான் பார்க்கணும். அப்ப அந்த புது சிருஷ்டி வளரணும்னா அது என்ன பண்ணுது, அப்போ ஒரு பெரிய போர் நடந்தது. எப்படி அமெரிக்கா காரணம் ஈராக் காரணம் சண்டை போடுறாங்களோ அது மாதிரி சண்டை, சாதாரணமான சண்டை இல்லை, அது ஒரு பெரிய பேட்டில். அப்ப புது சிந்தனைக்கும் பழைய பழைய மனசுக்கும் புதிய மனசுக்கும் உண்டாகிற போராட்டம் இல்லைங்களா. அதை பத்தி நம்ம படிக்கும்போது அப்போஸ்தலர்கள் அதை பத்தி விளக்கியிருக்கிறாங்க. அப்போஸ்தலர்கள் கத்தரா இயேசுனுடைய சீஷர்கள் இந்த ஒரு போராட்டம் இந்த உலகத்தில் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. 2 Corinthians 4:7-10
இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம்.
இந்த பொக்கிஷத்தை நாங்கள் மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் அப்படின்னா அந்த பொக்கிஷம் என்பது என்ன, சத்தியம் கூட சொல்லலாம். இன்னமும் அதிகமா சொல்லணும்னா புதிய சிந்தனை, புதிய சிந்தனையை நாங்க எங்க வாங்கிட்டு இருக்கிறோம், இந்த மண் பாண்டம். மண் பாண்டது இந்த சரீரம், இந்த சரீரத்துக்குள்ள இந்த பழைய மாம்ச சிந்தனைக்குள் இந்த புது பொக்கிஷத்தை நாங்க வாங்கிட்டு இருக்கிறோம். அப்போ என்ன இவங்களுக்கு என்ன போராட்டம் சொல்றாரு,
சுமந்து
சாயலை அடைவதற்காக பலவிதமான உபத்திரவங்களுக்குள்ள நாங்க போயிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த ஒரு போராட்டம் எப்படிப்பட்ட போராட்டம், அந்த புது சிந்தனை கேட்ட சரீரம் கிடைக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் இருந்துட்டே தான் இருக்கு. அப்போ சிலர் போல் கூட சொன்னார், நன்மை செய்யணும்னு நான் நினைக்கிறேன் ஆனா என்னால் நன்மை செய்ய முடியல. இது அதே போல நான் நன்மை செய்யறதுக்கு பதில் என்ன பண்றேன், தீமை செய்யறேன். ஏன் அப்படி செய்யறேன், எனக்கு இருக்கிற பாவமே அப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அது எப்போ லைஃப்லாம் சொல்லிட்டு இருந்தாரா, ஆரம்ப ஸ்டேஜ்ல இந்த சத்தியத்துக்குள் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு போராட்டம் நடக்குது. இப்போ அந்த போராட்டம் பத்தி பேசுறாரு. ஆனா போக 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 அவர் சாகர டைம்ல என்ன சொல்லிட்டாரு, நான் நல்ல போராட்டத்தை நான் போராடிட்டேன், நான் ஓட்டத்தை நான் முடிச்சேன், விசுவாசத்தை நான் பார்த்து கொண்டேன், எனக்காக ஜீவ கிரீடம் வச்சுட்டு எனக்கு மட்டும் இல்ல இதே மாதிரி நடக்கிற எல்லாத்துக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னா இல்லைங்களா. அப்ப இந்த போராட்ட வாழ்க்கை, அப்போ அது எதுக்காக இந்த போராட்ட வாழ்க்கை அப்படின்னா, நம்ம பெற்றுக்கொண்ட சத்தியத்துக்கு எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட். நம்மளுடைய விசுவாசத்துக்கும் நம்மளுடைய அந்த கீழ்ப்படிஞ்சு நடக்கிறது, சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு உண்மையுள்ளவர்களாக நடக்கிறதுக்கும் இது மாபெரும் ஒரு டெஸ்ட். இந்த பக்கம் சத்திய கட்டு வெளியில போயிட்டு உலகத்தின் பிரகாரம் வாழ்ந்தா ஏதாவது அதுல லாபம் இருக்கா, அதுக்கு நம்ம வராமே இருந்துடலாம், அதான் ஒண்ணும் பிரச்சனையே இருக்கும், யாரும் கேட்க மாட்டோம். ஆனா இந்த சத்தியத்துக்கு நம்ம வேலையை கொடுத்துட்டோம்னா கண்டிப்பா என்ன பண்ணும், அதுக்கு உண்மையாக நம்ம நடக்கணும் இல்லைங்களா. அப்போ ரெண்டு மைண்டுக்குள்ள ஒரு போராட்டம், பயங்கரமான ஒரு போராட்டம். அதான் இயேசு சொன்னாரு, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்குது. அப்போ அந்த அந்த ஒரு ஸ்ட்ரகிள் கடைசி வரைக்கும், அப்ப எது வரைக்கும் ஓடணும், ஜீசஸ் சொன்னாங்களே முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். பாதியில் விட்டவன் வாய்ப்பு இல்லை. அப்ப முடிவு பரியந்தம் ஓடணும், ஜீசஸ் இன்னொரு இடத்துல சொன்னாங்க, அருமையா சொல்லிக்கிறார், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து போல ஜெயம் கொள்கிறவனுக்கு என் சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன் என்ன ப்ராமிஸ் கொடுத்துக்கிறார். ஆனா இன்னைக்கு உபதேசங்கள் அப்படி இருக்குதா, எஸ் விசுவாசம் எங்க போயிடலாம், அதெல்லாம் பரவாயில்ல போயிடலாம் அப்படின்னு இருந்தா இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம கேட்க முடியுமா, நான் நல்ல போராட்டத்தை போடுறேன்னு சொல்ல வரேன், இப்படி சொல்லிட்டு போற, நான் நல்ல விசுவாசம் வச்சிருந்தேன் இப்ப நான் ஓட்டத்தை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போற. ஏன் போராட்டம் பத்தி பேசணும் பாத்தீங்கன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன, ஒரு போராட்ட வாழ்க்கை. ஆமா, அப்ப நான் கடைசி வரை போராட வேண்டும். அப்போ அந்த ஒரே சரீரத்துக்குள்ள இருக்கிற ரெண்டு சிந்தனை, ஒரே சரீரத்துக்குள்ள இருக்கிற ரெண்டு சிந்தனை, பழைய சிந்தனை புது சிந்தனை கண்ட்ரோல் பண்றதுக்கு பாக்குது, புது சிந்தனை பழைய சிந்தனையை கண்ட்ரோல் பண்றதுக்கு பாக்குது. அப்ப இதை வந்து நம்ம இந்த படத்தின் மூலம் நம்ம விளக்கலாம். எல்லாரும் தெரியுதுங்களா இந்த படம், நம்பர் ஒன் நீங்க பாத்தீங்களா, அதுல எப்படி இருக்கு, ஒரு ரவுண்டுக்குள்ள ஒரு பெரிய ரவுண்டு அப்புறம் சின்ன ரவுண்ட் தெரியுதுங்களா. அப்ப அது என்னன்னா, எது நம்ம விளக்கிறதுக்கு முற்படுறோம்னா, அந்த பெரிய ரவுண்டு வந்து நம்முடைய பழைய சிந்தனைக்கு ஒப்பிட்டு சொல்லலாம், சின்னது வந்து என்ன நம்ம அந்த புது சிந்தனைக்கு ஒப்பிட்டு என்னைக்கு நம்ம தேவனுடைய சத்தியங்களை உள்ள வாங்கி அந்த கருத்தரித்தல் நிலைமைக்கு நம்ம வாங்குறோம், அந்த அர்த்தத்துக்கு நம்ம பார்க்கணும். இப்ப ரெண்டுக்கும் சண்டை போட்டா எது செய்வோம் பாருங்க, காத்திரேன்னு சொல்லிட்டு எவனா இப்ப டபுள் டபுள் இருக்கிறாங்க அவனுக்கிட்ட என்ன சண்டை கூட்டா என்ன பண்ணுவேன், சண்டை போடுவேன்னா போறதுக்கு முன்னாடி கால் வந்துடும் சார், ஏதாவது அடுத்த சார் ஏமா, ஏன்னா வீடு நிறுத்தவும் முடியாது, ஒரு அடி அவனா போனிச்சு அவன் நாலு பேர் தான் வேணும் நம்மளை கொண்டு போறது, அந்த மாதிரி சண்டை விட்டா எப்படி இருக்கும் இல்லைங்களா. அப்போ ஆரம்பத்தில் அப்படித்தான் இருக்குது, பழைய மனுஷன் ரொம்ப பலம் வாய்ந்ததா இருக்கு, அந்த பாவ சிந்தனை பழைய சிந்தனை ரொம்ப பலம், ஆனா புது சிந்தனை பலமே இந்த ஆரம்பத்துல நிறைய பேருக்கு அந்த தோல்வி ஆரம்பத்தில் நம்ம எடுத்தோடனே சண்டைக்கு சண்டை போடுறதுனாலே விழுந்துருவோம், ஆனா சத்தியம் உள்ள ஸ்டார்ட் ஆகிடுது. ஆனா நாட்கள் செல்ல செல்ல இன்னும் கொஞ்சம் காலம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த சத்தியத்தினுடைய வளர்ச்சி ஆரம்பமாக ஆக நம்மளுக்குள் மன திரும்புதல் ஸ்டார்ட் ஆகும் போது அந்த சிந்தனை பண்ண இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் வளர்ச்சியா இருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் சில சில இன்னும் கொஞ்சம் சத்தியங்களை கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள இப்ப என்ன புத்தி வரும் நம்மளுக்கு, அந்த சத்தியத்துக்கு கீழ் பண்ணணுங்கிற எண்ணம் ஒரு ஃபர்ஸ்ட்ல அறிவு, அதுக்கப்புறம் அந்த கேட்ட சத்தியத்தின் படி நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறது. அப்ப கொஞ்சம் கீழ்ப்படுத்தி நடக்க நடக்க நெக்ஸ்ட் என்ன புத்தி வருது நம்மளுக்குன்னா, அந்த பலியினாலே உடன்படிக்கை இல்லைங்களா, ரெண்டு ஸ்டெப் கடந்ததுக்கு அப்புறம் என்னது, அந்த ஆரம்பத்தில் அந்த சத்தியத்தை பெற்றுக்கொண்ட பின்பு அதுக்கு கீழ்ப்படுத்தி நடந்தது நடக்கணுங்கிற அந்த ஆசை வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்றோம், உடன்படிக்கை செய்யறதுக்கு முடிவெடுக்கிறோம். அப்ப கூட நீங்க பார்த்தா அந்த அந்த புது சிந்தனை இப்ப கூட பலம் இல்லை, உடன்படிக்கை செய்யும் போது கூட பலம் கிடையாது, அப்ப கூட சண்டை விட்டா யாரும் ஜெயிக்கிறாரு, பழைய சிந்தனை தான் சரிங்களா? அப்போ நம்ம பார்க்குறேன் அந்த ஒரு ஸ்டேஜ் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, முக்கியமான கிளாஸ் வர டைமில் தான் நீங்கள் அநேக பேருக்கு தடை இருக்குது. எத்தையோ சகோதரிகள் வந்து இங்கே மட்டும் இல்லை எல்லா பகுதியிலையும் சொல்கிறாங்க, சாட்சியாக சொல்கிறாங்க, இந்த கிளாஸ் மற்ற பக்கம்லாம் போகிறதுக்கு எனக்கு தடையே வர்றது இல்லை. ஆனால் இங்கே வர்றதுக்கு எப்படி தான் இந்த தடை வருதுன்னு தெரியல. சில பேர் வீட்டுக்காரோட உதவ வாங்கிட்டே வராங்க. நேற்று கூட நான் பார்த்தேன் ஒரு சிஸ்டர் அது அடி வாங்கிட்டே வருவாங்க தான் கிளாஸ். சரிங்களா? அப்போ அந்த மாதிரிலாம் வந்து இருக்கு. ஆனால் சில பேர் பயந்துட்டா என்ன விஷயம்னா, ஆரம்பத்தில் சில பேருக்கு அந்த சண்டை போடுறதுக்கு முடியும், சில பேருக்கு போராடுறதுக்கு சக்தி இல்லை. அப்போ அந்த மாதிரி ஒரு எண்ணம். ஆனால் இன்னும் கொஞ்சம் டைம் உடன்படிக்கை செய்யும் போது அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், கிறிஸ்துவுக்குள்ள ஒருத்தன் வரான், கிறிஸ்துவுக்குள்ள வந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக கூட இருக்கிறான், ஆனாலும் கூட பழைய சிந்தனையோடு எதிர்த்து போராட முடிங்கிறது இல்லை. திருப்பியும் என்ன, இன்னும் கொஞ்சம் நாட்கள் செல்ல செல்ல இன்னும் ஆழமான சக்திகளை கற்றுக்கொள்ள 53 கிளாஸ் என்பது ஒரு வருஷம் நம்ம நடத்துறோம். ஆனால் அது ஒன்று ஒரு பேசிக் கிறிஸ்துவுக்கு நிற்கிறதுக்காக அஸ்திபாரம் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா பில்டிங்க்கு. அதுக்கு மேலே நீங்கள் யோசிப்பாங்க பில்டிங் எவ்வளோ பேர் கட்ட வேண்டியிருக்கீங்க அப்படின்னு என்னதான். தேவனுடைய மாபெரும் தெய்வீக திட்டங்கள் இருக்குதுங்க, அதெல்லாம் நீங்கள் கேட்க எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க தெரியுமா? இன்னைக்கு அது புரியாது. அந்த டைமில் தேவன் இவ்வளோ விஷயங்கள் வச்சிருக்காரா இந்த பைபிளுக்குள்ள அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எத்தனை விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் பேசிக் டைப் நம்ம கற்றுக்கொண்டிருக்கோம். பேசிக்கே நம்மளுக்கு ஆச்சரியத்தை கொடுக்குது, அப்போ பெரிய பெரிய சத்தியங்கள் கற்றுக்கொள்ளும் போது எப்படி இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் நம்ம பெரிய பெரிய தீர்ப்பு தரிசனங்கள் அதெல்லாம் நம்ம எடுக்க போகிறோம். அதனால தேவன் தம்முடைய தெய்வீக திட்டத்தை புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, இப்போ கொஞ்சம் புது சிந்தனை இன்னும் கொஞ்சம் வளருது. அப்போ என்ன பண்ணுது, சரி அட்லீஸ்ட் போராடி பார்க்கலாமே. அப்போ சில போராட்டங்களை செய்வதற்கு அது முடிவெடுக்குது. ஆனால் என்ன ஆகுதுன்னா, அப்போ கூட தோல்வி தான். ஆனால் கொஞ்சம் நாட்கள் இன்னும் கொஞ்சம் வளர வளர இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த 3வது ஸ்டெப்பில் நீங்கள் பாருங்க, 2 ஈக்குவல் நிலைமைக்கு வருது. அந்த குழந்தை வளர்ற மாதிரி அந்த புது சிந்தனை என்ன எடுக்குது, வளர்ந்துட்டுக்குது. ஆனால் பழைய சிந்தனை என்ன இருக்குது இல்லை, அது ஒரு ஸ்டேஜுக்கு வந்தால் அவ்வளோதான். அதுக்கப்புறம் வளர்றது அப்படி என்ன இருந்தோன்னா, பாவத்தில் மேக்ஸிமம் ரீச் ஆகியாச்சு. பாவம் தீமை இன்னும் வந்து நம்முடைய விளைவுகள் எல்லாத்துலேயும் ரீச் ஆகியாச்சு நம்மளுக்குள்ள. அதுக்கு மேலே அது வளர்றது அவசியமே கிடையாது. ஆனால் புது சிந்தனை என்னாகிட்டே வருது வளர்ந்து. இப்போ என்ன இருக்குது, 3வது படத்தில் 2 ஈக்குவல் ஆகுது. அப்போ 2 ஈக்குவல் ஆகுதுன்னு என்ன இருக்கும், இப்போ சண்டை விட்டு என்ன ஆகும், வெட்டி தோல்வியே கிடையாது, நியூட்ரல் பண்ணு. இந்த பக்கம் புது சிந்தனை இழுக்குது, இந்த பக்கம் பழசு, இந்த பக்கம் போக முடியல, இந்த பக்கம் போக முடியல, அந்த மாதிரி ஒரு நடுநிலை. அப்புறம் திருப்பி என்ன, இன்னும் டைம் போக போக அந்த புது சிந்தனை வளர்ந்து 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 கர்த்தராக இயேசு சிந்தனை அளவுக்கு அது வருது. அதனால தான் அப்போ சிலர் போல் சொன்னாங்க, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தனையே உங்களிலும் என்ன உலகத்துக்குரிய காரியங்கள், உலகத்துக்குரிய எண்ணங்கள், இந்த சரீரம் அப்படிப்பட்ட சரீரம், சுகபோகத்தை விரும்புகிற சரீரம் இல்லைங்களா? இந்த சரீரம் சுகபோகத்தை விரும்புகிறது. இப்போ நம்ம திடீர்னு கிளாஸ் போகாமல் வீட்டில் பார்க்கணும்னு பார்த்துக்கலாம். எதுக்கப்பா போய் 2 மணி நேரம் உட்காந்துட்டு அந்த மாதிரி அவங்களும் பேசிட்டு இருப்பாங்க, நீயும் பார்த்து வீட்டில் டிவி இருக்கு போட்டு பார்க்கறத விட்டுட்டு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி அது சுகபோகமாக இருக்கிறதுக்கு தான் விரும்புவோம் இல்லையா? உண்மையா இல்லைங்களா? அது மட்டும் இல்லை, இந்த நீங்கள் ஆரம்பத்தில் நம்ம பார்க்கலாம், ஆரம்பத்தில் கஷ்டப்படுற காலத்தில் எப்படி வேணாலும் வாழ்ந்துருப்போம். கொஞ்சம் வருமானம் வர ஆரம்பத்தில் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், அந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி லைஃப் செட்டில்மெண்ட் பண்ண பார்க்குறோம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்ல வருமானம் என்ன பண்ணுவோம், சொந்தமாக வீடு நல்லா கட்டி கொஞ்சம் ரெடி ஆகிடுவோம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்தாலும் என்ன பண்ணுவோம், அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிடுவோம். அப்புறம் நல்லா இவ்வளோ பெரிய பட்டில் தான் படுக்கிறதுக்கு மனசு வரும். எனக்கு சரீரம் ஒரு பட்டதுங்க, நீங்கள் பெரிய பெரிய பணக்காரன் நீங்கள் எடுத்துக்கீங்க எடுத்துக்கலாம். அவங்க பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பட்டில் படுத்துவங்க வளர்ந்து, சில பேர் கட்டில் இருக்கிறது ஒன்லி பெட்டு தான் இருக்கும் அதில் கூட தூங்குறாங்க. ஆனால் சில இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது மனுஷங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த சூழ்நிலையும் வாழ பழகிக்கிறாங்க. உதாரணமாக இந்த ஈராக்கெல்லாம் நிறைய பேர் அந்த வளைகுடா நாட்களில் வாழும்போது அங்கே துரத்திட்டாங்க, போர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நீங்கள் அவங்க தேசத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லும்போது ஏர்போர்ட்டில் வந்தாங்க, எல்லாம் ஏசிலேயே வாழ்ந்து பழகிட்டானுங்க. ஆனால் அங்கே வந்து பார்த்தா எல்லாம் டிக்கெட் புக்கு, பிளேன் நேரத்துக்கு இடம் இல்லை. அப்போ எங்கே படுத்துருந்தானுங்க, எல்லாம் பிளாட்ஃபார்மில் படுத்துருந்தானுங்க. அப்போ மட்டும் முடியுது, அப்ப சரீரத்தை என்ன வேணும் நான் சொல்ல வரேன்னா, இந்த சரீரத்தை எப்படி வேணாலும் வளைக்கலாம், எப்படி வேணாலும் வளைக்கலாம். அப்போ அதான் அப்போ சில போல் சொன்னாங்க, நான் எப்படியோ வாழ்றதுக்கு நான் கற்றுக்கொண்டேன். நான் வந்து பெங்களூர்லயும் தூங்க தெரியும், அந்த பிளாட்ஃபார்ம்லயும் தூங்க தெரியும், நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் நான் பழகிட்டேன், கஞ்சி குடிக்கிறதுக்கும் நான் பழகிட்டேன், அதே போல பணம் வச்சு நான் வாழ்றதுக்கும் பழகிட்டேன், பணம் இல்லாமல் வாழ்றதுக்கும் பழகிட்டேன், எல்லா வகையிலும் நான் பரிபூர்ணமாக. எதுக்காக? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய மேன்மைக்காக, மகிமைக்காக நான் எப்படியோ வாழ பழகிட்டேன். ஆனால் என்னுடைய குறைச்சல்னால இப்படி பேசுறேன் நீங்கள் நினைச்சிடாதீங்க. அப்போ இந்த சரீரம் என்ன இருப்போம் கண்களுக்குள் வருது. அப்போ எதை செய்யறதுக்கு தான் இது விரும்பும் புது சிந்தனை அப்படின்னா பரலோகத்துக்கிட்ட காரியங்கள் தேவனுடைய சித்தம் செய்யறதுக்கு தான் விரும்புவோம். அப்போ ஒரு கண்ட்ரோல் எப்படி குதிரைக்கு கடிவாளம் போட்டிருந்தா தான் அது வந்து நம்ம சொல்றபடி கேட்கும். கடிவாளம் போடாமல் நம்மளும் அந்த பக்கம் இருக்கும், குதிரை கடன் போட முடியுங்களா முடியும். அந்த மாதிரி இந்த பழைய மனுஷன் வெளியில எட்டி பார்த்தா மழை வர மாதிரி இருக்குது, ஸ்ட்ரைக் பண்றானுங்க, பய பஸ் ஓட என்னென்னமோ பயமுறுத்துறாங்க. அப்போ நம்ம என்னென்னமோ நடக்குது, மழை வர அடிக்குது, சரத்துக்கு போக வேண்டாம், அசா வீட்டோட இருக்கலாம் அப்படிங்க அந்த பழைய மனுஷன் சொல்லும் கண்டிப்பா. இதெல்லாம் நம்மளுக்கு அனுபவம் இருக்குது. அப்போ ஆரம்பத்தில் பிரதர் போன பண்ணி பிரதர் நீங்க எனக்கு எதாவது பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிருக்கேன், மேக்கப் பண்ணிருக்கேன், நீங்க என்னால முடியல அப்படின்னு நான் சொல்லிடுவேன் ஆரம்பத்தில். ஆனால் நல்ல அந்த புது சிந்தனை வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்படி சொல்லுமா எந்திரி கெட்ட இந்த சிந்தனை, இந்த பழைய மனுஷன் அப்படித்தான் இருக்குங்க, சோம்பேறித்தனம் இருக்குது நிறைய. அப்போ இழுக்கணும் புரிச்சு எந்த புறப்படு அப்பதான் வரும். அப்போ அந்த புது சிந்தனை என்ன பண்ணுது, இப்போ பழைய மனுஷனை பெரிய அளவில் டாமினேட் பண்ணுது, அப்போ கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வருது. அப்போ வளர்ந்து 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 இப்ப என்ன பாருங்க, ஆறாவது ஸ்டேஜ் நீங்க பாத்தீங்கன்னா இந்த புது சிந்தனை முழுவதும் பலத்தில் இருக்குது, அந்த பழைய சிந்தனை ரொம்ப வீக் ஆயிட்டு இருக்கு. அப்ப என்ன ஆகும், இப்போ அந்த புது சிந்தனையை பிறக்கிறதுக்கு ரெடி ஆகியாச்சு அப்படின்னு என்ன இருக்குன்னா, புது சிந்தனை ரெடி ஆகிறதுக்கு பிறக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு, பழைய சிந்தனை கீழே உழுகிறதுக்கு அல்லது சாகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்போ அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அந்த நம்முடைய சாவுல நடக்கிற விஷயம், அப்போ அந்த உண்மை கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவனுடைய சாவுல என்ன மாறுதல் நடக்குதுன்னா, இந்த பழைய மனுஷனும் அவனுடைய செயல்களும் சாகுது, ஆனா புது சிந்தனை புது ஜீவன் நம்மளுக்குள்ள இருக்குது. அதாவது அதைத்தான் நம்ம படிக்கிற வசனத்துல, அதாவது வெளிப்படுத்தல் 20:6 நம்ம பார்க்கணும்.
பாருங்களேன்
முதலாம் உயிர்த்தெழுதல், உயிர்த்தெழுதல் பத்தி பேசுறாரு. அத்தனை வகையான உயிர்த்தெழுதல், நான்கு வகையான உயிர்த்தெழுதல் பத்தி நம்ம படிச்சோம். அதுல முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான்.
இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை, இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆபாரியராயிருந்து அவருடைய கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள்.
இங்க என்ன நடக்குதுன்னா, அந்த புது சிந்தனை கேட்ட ஒரு சரீரம் கிடைக்குது, பழைய சரீரம் என்னாச்சுப்பா மண்ணுக்கு மண்ணாக போகாச்சு. அந்த சரீரத்துள்ள போடும்போது அந்த சிந்தனைகளே என்ன கூடுவேன் அழிஞ்சு போகுது. ஆனா நம்மளுக்குள் தேவன் போடாதே அந்த வித்து, அந்த கருத்தெரித்து வளர்ந்து வந்துச்ச அந்த சிந்தனை, அதை தேவன் என்ன பண்றது இல்லை, வீணாக விடுறது இல்லை. அப்ப அதை என்ன பண்றாரு, அப்படியே மாத்திரம். எக்ஸாம்பிள் யாரை பார்க்கலாம், நம்முடைய கர்த்தராயா இயேசு பார்க்கலாம். அவர் வந்து இந்த உலகத்துல இருக்கும் போது உடன்படிக்கைக்கு பின்பு 3 வருடம் மூலியம் செஞ்சார். அவர் மறித்த பின்பு என்ன நினைச்சுங்க, அந்த சரீரம் போயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு, தேவன் அதை மறைச்சு வச்சுருக்கிறார். அது ஏற்ற சமயமாக போது நம்மளுக்கு அது வெளிப்படும். ஏன்னா அந்த சரீரம் கிடச்சி அதையே ரெடி பண்ணி அதை வணங்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க நம்ம இருக்கு. அதனால தேவன் அதை மறைச்சு வச்சுருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய மரணத்துக்கு பின்பு நடந்தேன்னு அந்த ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை சாகடிச்சாங்க, ஞாயிற்றுக்கிழமை என்னாச்சு, உயிர் தெழுந்தாங்க. அந்த உயிர் தெழுந்தாங்க 40 நாள் அந்த சீசனுக்கெல்லாம் தரிசனம் காமிச்சார், 11 முறை காமிச்சதுக்கு அப்புறம் என்ன சரீரம் வாங்கிட்டாரு, புது சிந்தனை கேட்ட சரீரம். பழைய சரீரத்துக்குள்ள புது சிந்தனை வச்சு வாழ்ந்துட்டு இருந்தார். அப்ப போராட்ட வாழ்க்கை, ஜனங்கள்லாம் அரசு கொலை பண்ணாங்க, செட்டா வருது. ஆனா என்ன இருக்குதுப்பா, புது சிந்தனை கேட்ட சரீரம். கர்த்தர் இயேசு இப்ப இந்த சுபாவத்தில் இருக்கிறாங்க, தெய்வீக சுபாவம் ஆவியின் சரீரம் இருக்கிறாரு, காற்று போலேயே இருக்கிறாரு. தேவன் எப்படி இருக்கிறார், பிதா ஜீசஸ் சொன்னாங்க இல்லைங்களா, தேவன் எப்படி இருக்கிறார், ஆவியா இருக்கிறார். பரம பிதா எப்படி இருக்கிறத பத்தி சொன்னார், ஜீசஸ் ஏன்னா அவரு தான் அங்கிருந்து வந்தவர், அவர் தான் யாரை பத்தி பேச முடியும். அதை படிங்க, அது யோவான் 4:24
தேவன் ஆவியாய் இருக்கிறார்,
அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும்
எப்படி ஸ்பிரிட் ஆவியா இருக்கிறார், எப்படி காற்று போவன இருக்கிறார். அதே போல இப்ப யார் மாறிட்டாங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு மாறிட்டாரு. அப்ப அவரே மாறினது போலதான் அதே மாதிரி உயிர் தேர்தலை பெற்றுக் கொள்கிற ஜனங்களும். ஆமா, அது எந்த சுபாவம் அப்படின்னா தெய்வீக சுபாவம். அப்ப அந்த தெய்வீக சுபாவத்துக்கு போறவர் எத்தனை பேர், 144,000 பேர் நம்ம பார்த்தோம். ஆனா இன்னொரு குரூப் கூட 4 சரியத்துக்கு போறாங்க. உடன்படிக்கை செஞ்சு வந்தாரு, ஆனா உண்மையாக முடிக்கல. அவங்களுக்கு பேர் என்ன, 2 உயிர் தேர்தலுக்கு போறாங்க. அவங்களுக்கு பேர் என்ன வச்சோம், பைபிள் என்ன சொல்ல, திரளான கூட்டம். அவங்க கூட எங்க போறாரு, பரலோகத்துக்கு போறாரு. யார் மாதிரி இருக்க போறாங்க, தூதர்களுடைய சரீரத்துல இருக்க போறாங்க. அப்ப 2 வகையான ஜனங்கள் அந்த ஆவியின் சரீரத்துக்குள்ள போறாங்க. அந்த ஆவியில பிறக்கிறது என்ன அர்த்தம்னா ஆவியின் சரீரத்தைய பெற்றுக்கொள்ளுதல், அதுதான் ஜீசஸ் பேசினாங்க. அப்போ பரிசுத்தாவியால நம்புறத பத்தி அங்க பேசவே இல்லை. அப்ப அந்த புது சிந்தனை கேட்ட அந்த சரீரம் அது ஆவிக்குரிய சரீரம், புரிஞ்சுக்கலாம் சார். அப்ப அந்த ஆவியில பிறக்கிறதுன்றது என்ன, ஆவியின் சரீரத்தை பெற்றுக்கொள்ளுதல். மாம்ச சரீரத்தில் இருந்தோம், அந்த தகுதி அடையும் போது கிறிஸ்துவின் சிந்தனை நம்மளுக்குள்ள எப்படி குழந்தை ரெடியாகிறது பிறக்கிறது ரெடியாயிடுச்சோ, அது போல அந்த சிந்தனை நம்மளுக்குள்ள வளர்ந்து ரெடியாகிறது தயாராகும் போது நம்மளுக்கு அந்த சாவில் என்ன நடக்கும், பெரிய மாறுதல் நடக்கும். அது முதலாம் உயிர் தெரிந்ததாக இருக்கும். அந்த உயிர் தெரிந்தல் வந்து அந்த புது சிந்தனை கேட்ட சரீரம். ஆமா, அப்ப அந்த அப்பதான் என்ன, அந்த சரீரம் ஒத்து போகும். இப்ப பழைய சிந்தனைக்குள்ள புது சிந்தனை வந்ததுனால என்னாச்சுப்பா, ஒத்து போகிறது இல்லை. நீங்க மனுஷங்களே எடுத்துக்கலாங்க, மனுஷங்கள்லாம் எப்போதுமே அந்த மைண்ட் மைண்டு செட் ஆகும் கூட தான் செட் ஆகும், கவனிச்சிங்களா. இவருடைய மனசுக்கு அவருடைய மனசு ஒத்து வந்தா தான் செட் ஆகிட்டு இருக்கும். செட் ஆகலைன்னா கட் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் போகணும். நீங்க கல்யாணம் போன விஷயத்தில் நீங்க பாருங்க, கலெக்டர் யார் தான் கல்யாணம் பண்றாரு, ஏவரவே மாட்டாரு. அந்த விஷயத்தில மட்டும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கும். அவர் வந்து கலெக்டர் தான் பார்ப்பாரு, ஏதோ ஒன்று ரெண்டு பேர் தான் ஏமாந்து சாப்பிட முடிப்பாரு. என்ன விஷயம்னா அந்த மைண்டு மாதிரி செட் ஆகாது. நீங்க டீச்சர்கள் பார்த்தீங்கன்னா யார் கல்யாணம் பண்றாரு, டீச்சரை தேடிட்டு கிடப்பாரு, கவனிச்சிங்களா. எதுக்காக, ஆமா, அந்த மைண்டு மைண்டு அவர்களுக்கு செட் ஆகணும். டாக்டர் கவனிச்சிங்களா, டாக்டருக்கா, டாக்டரா தான் தேடிட்டு இருப்பான். என்னன்னா செட் ஆகுது, ஏன்னா அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் இவங்க டிபார்ட்மெண்ட்னா இவன் அந்த மாதிரி வந்து இது என்னென்னமோ பேசிட்டு இருக்கான், இவன் வந்து என்னென்னமோ பேசிட்டு இருப்பான், ரெண்டும் செட் ஆகாது. அப்போ ரெண்டு பேருக்கும் சண்டை இருக்கு, எப்படி வேணும் வந்து. அதனால தான் உங்களுக்கு ஜாக்கிர கேட்குறேன் அந்த மேரேஜ் விஷயத்திற்கு. அப்போ அது போல தான் புது சிந்தனை கேட்குற சரீரம் தான் அந்த சரீரம் ஒத்து போகும், சொல்றபடி எல்லாம் கேட்கும். பழைய சிந்தனை கேட்ட சரீரம் நம்மளுக்கு இருந்துச்சு, அவன் சொல்றபடியெல்லாம் நம்ம கேட்டிருந்தோம். ஆனா இப்ப அப்படியே போராடிக்கிறோம். ஆனா தயாரானதுக்கு அப்புறம் அந்த புது சிந்தனை கேட்ட சரீரம் கிடைக்காத புதிய மனுஷன் நம்மளுக்கு பார்க்கணும். சரி, அப்படி இருக்கும்போது இந்த புது சிந்தனை எந்த அளவுக்கு நம்மளுக்குள்ள வளர்ந்து வருகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு செக் வேணும் இல்லைங்களா, அளந்து பார்க்கணும் வேணும். இப்ப குழந்தை வந்து தாயுடைய கர்ப்பத்தில் உருவாயிருச்சுனா செக் பண்றாங்க இல்லையா, அப்படியே விட்டுறாங்களா, அதாவது 9 கழிச்சு பார்க்கலாம் அப்படின்னு விட மாட்டாங்க. அவங்களாம் ஜாதகம் 1வது மாசம் போய் செக், அவங்க டேட் கட்டையெல்லாம் போட்டு கொடுத்துருவோம், கிளீனா நெக்ஸ்ட் வர டேட் எல்லாம் போடுவோம். அப்போ 1வது மாசம் போய் செக் பண்ணி ஊசியெல்லாம் போட்டு செக் பண்ணுவோம், கரெக்டாக வளர்ந்துருக்குது. திருப்பி 2வது மாசம் போய் பார்ப்பான், எல்லாம் ஸ்கேன்லாம் கூட பார்த்துருவாங்க, குழந்தை கரெக்டான வளர்ச்சி இருக்குது. நெக்ஸ்ட் 3வது மாசம் சப்போஸ் அது சரியாக வளர்ச்சி ஆகலை, கை ஒரு மாதிரி போயிடுச்சு, கால் ஒரு மாதிரி வேறு திசையில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, உடனே அபார்ஷன் பண்ணிடுவாங்க. இந்த குழந்தை வந்தால் ரொம்ப டேஞ்சர், அது வாழ்றது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைய அப்போவே அபார்ஷன் பண்ணிடுவோம். ஆனால் நல்ல வளர்ச்சி வந்திருக்குது வந்திருக்குதா இல்லையான்றது செக் பண்ணிவிட்டு அப்போ 9வது மாசம் வரைக்கும் அவங்க செக் பண்ணுவாங்க. அதே போல தான் புது சிருஷ்டியாகிய நம்ம கூட நம்மளுக்குள்ள தேவன் ஒரு வித்தை போட்டாரு, இப்போ அது ஒழுங்காக வளர்ந்து வருதா இல்லையான்றது என்ன பண்ணும், செக் பண்ணும். அதுக்கு மீட்டர் இருக்குது, எல்லாத்துக்கும் மீட்டர் வச்சுக்கிறாங்க இல்லைங்களா. வண்டி எல்லாம் ஸ்பீடில் போகிறது நம்ம வச்சுருக்கிறோம், ஆமாம், 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் வச்சுருக்கிறோம். நம்ம கரண்ட் எவ்வளோ இருக்கிறோம் அப்படின்றது பக்கத்தில் மாநிலத்துக்கு போயிடுறாங்க, தண்ணி எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அதுக்கு என்ன வச்சுருக்கேன், அதுக்கு ஒரு மீட்டர். எல்லாத்துக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மீட்டர் கணக்கு இருக்குது. அதே போல தான் நம்மளுக்கு புது சிருஷ்டி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது, எந்த அளவுக்கு வளரலை அப்படிங்கிறது ஒரு மீட்டர் கணக்கு இருக்குது. இது யார் பேசியிருக்கிறாங்கன்னா அப்போஸ்தலர் பேதுரு பேசிக்கிறாங்க. இந்த மீட்டரை வந்து நம்ம அப்பப்போ செக் பண்ணுறது நம்மளுடைய கடைமையாக இருக்கும். 2 பேதுரு 1வது அதிகாரம் 4 நீங்கள் படிக்கணும்.
ஆவியினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகம் மேன்மையும் அருமையுமான வாக்கு சொத்துகளும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது.
நம்மளுக்கு தேவன் கொடுத்துக்கிறார் ப்ராமிஸ். இந்த வசனங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள ரொம்ப திங்க் பண்ணணும். இந்த அந்த வசனத்தை என்ன சொல்றாரு இப்போ, அதாவது இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நீங்கள் தப்பி என்ன சுபாவத்துக்கு போகணும். ஆமா, அவ திவ்ய சுபாவம் என்ன, தெய்வீக சுபாவம். தேவன் எப்படி அந்த சுபாவத்துக்கு போறதுக்கு தேவன் என்ன பண்ணிருக்காங்களா, மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் ப்ராமிசஸ் இருக்குது. அப்ப பைபிள் மேல் விசுவாசம் உள்ள ஜனங்களுக்கு இது எப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்தம், இதுக்கு மேல வார்த்தைகள் போட முடியாது. ஆங்கிலத்தில் எக்ஸீடிங் கிரேட் அண்ட் பிரஷியஸ் ப்ராமிசஸ் மனுஷ பாவ ஜனங்களுக்கு தேவன் வச்சிருக்கிறாரு. இதை விட ஒரு மேலான பரிசு கிடையாது, அந்த உன்னதமான பிரைஸ், இதுக்கு மேல எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பிரைஸ் தேவன் வச்சிருக்கிறதால நம்ம சொல்ல வர. அப்போ மகா மேன்மை மறுமையுமான வாக்கு திவ்ய சுபாவம், அந்த ஒரு சுபாவத்துக்கு போறதுக்கு தேவன் நம்மளுக்கு ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறார். நீங்க இது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது, ஏன்னா இப்ப நம்ம கண்ணு முன்னாடி அந்த பிரைஸ் வைக்கல, கண்ணு முன்னாடி நம்மளுக்கு தெரியாது என்ன விஷயம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. தெய்வீக சுபாவம் தேவன் பற்றி நம்ம தெரிந்து கொள்ள முடியுமா, முழுசாக நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. கண்ணில் தெரிஞ்சா நம்ம ஓடுவோம். இப்ப உதாரணமா ஒலிம்பிக்ல ஒரு 100 மீட்டர் ஓடுறவனுக்கு அங்க ஒரு பிரைஸ் முன்னாடி வச்சிருக்காங்க, ஒரு மெடல் அங்க வச்சு அல்லது ஒரு பெரிய கப்பை வச்சு அதுல $1 பில்லியன் $1 பில்லியன் கேட்பாங்க. எத்தனை மீட்டர் ஓடணும், 100 மீட்டர் இங்க இருந்து அந்த ரோட்டு வரைக்கும் ஓடணும், யாருக்குமே உபயோகம் இல்லை. ஆனா அதுக்கு பிரைஸ் ஆகல, அவன் வந்து அனௌன்ஸ் பண்றான், அந்த பிரைஸ் உடைய வேல்யூ அவன் கண்டுபிடிக்கிறான். அதனால அவன் என்ன பண்றான், நிறைய பேர் உலகத்துல அதுக்காக போட்டி போடுறாங்க. போட்டி போடுறதுக்கு அப்புறம் அந்த பிரைஸ் வாங்கும் போது நீங்க அவனை கவனிச்சீங்கன்னா, ஏன்னா நீங்க நிறைய பேரத்தை பார்த்து சிரிக்கிறானுங்கன்னா அழுகிறானுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இடத்துல பாத்தீங்கன்னா அழுவாங்க, ஏன்னா எனக்கு இதா, நான் சும்மா ஓடினேன், அவனுடைய மனசாட்சி சொல்லுது, அவன் ஓடி வெற்றி பெற்றான், ஆனா பிரைஸ் வாங்கும்போது அழுகிறான், என்னன்னா ஆனா எனக்கு இதா, ஏதோ 100 மீட்டர் ஓடிட்டு இருக்கிறேன், யாருக்குமே பிரயோஜனம் இல்லை, எனக்கே லாபம் இல்லை. ஆனா பிரைஸ் எப்படிப்பட்ட பிரைஸ், $1 மில்லியன் அவன் தலைமுன தலைமுறை சாப்பிடாத தீரார், அந்த மாதிரியான பிரைஸ். அப்போ அதுக்காக அவங்க ஓடுறாங்க. நீங்க கூட நீங்க பாக்கல திவ்ய சுபாவம், இவ்வளவு எக்ஸ்பிளேஷன் கொடுக்க முடியும். உதாரணம், இது நம்மளுக்கு முன்பாக தேவன் வச்சிருக்கிறாரு, இதை பெற்றுக்கொள்றதுக்கு தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார், சும்மா இல்லைங்க. அப்போ இதை பெற்றுக்கொள்ளணும்னா என்ன பண்ணும், அடுத்த வருஷம் அதான் அந்த மீட்டர் இப்ப பாக்கணும், மீட்டரை செக் பண்ணி இப்ப நம்ம எந்தெந்த அளவு இருக்கிறோம், எந்தெந்த அளவு இல்லை அப்படின்னு. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் இருக்கிறதுனால நீங்கள் அதிக ஜாக்கிரதையாக இருக்கணும், பி கேர்ஃபுல் அப்படிங்கிற ஜாக்கிரதை உள்ளவர்களாக நீங்க என்ன பண்ணும். அப்ப முதலாவது பேசிக் என்ன, விசுவாசம், உங்களுடைய விசுவாசத்தோடு கூட அந்த ஆட் பண்ணிட்டே வரும். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து மீட்டர் என்ன மீட்டர், விசுவாசம். இன்னைக்கு நிறைய பேருக்கு விசுவாசம், கிறிஸ்தவர் இருப்பாரு ஆனா பைபிள் மேல விசுவாசமே இருக்காரு. ஆனா ஒரு ஒரு பேசிக்கா ஒரு கிறிஸ்தவருக்கு தேவையான குணம் என்ன, விசுவாசம். என்ன விசுவாசம், சும்மா கண்மூடித்தனமான விசுவாசமா, குருடு பக்தியா அப்படின்னா, அது கிடையாது. மகா பரிசுத்தமான விசுவாசம், தேவனுடைய உண்மையான சத்தியங்களை கண்டுபிடிச்சு அதன் மேல் இருக்கிற விசுவாசம். அப்ப விசுவாசம் வச்சதுக்கு அப்புறம் விசுவாசத்தோடு கூட என்ன வேணும், ரெண்டாவது அளவு. முதல் அளவு நம்ம செக் பண்ண விசுவாசமா நம்ம இருக்கிறோமா, ஏன்னா விசுவாசம் என்பது என்ன, கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் மேல நம்பிக்கை இருக்கு, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்ப அந்த விசுவாசம் நம்மளுக்கு இருக்குதா, அதை நம்ம செக் பண்ணோம். ரெண்டாவது தைரியம். அப்ப தைரியம் என்ன, இந்த நெருக்கமான வழி இல்லைங்களா, இந்த நெருக்கமான வழியில ஓடுறதுக்கு என்ன வேணும், நம்மளுக்கு தைரியம் வேணும், இல்லைன்னா ஓட முடியாது. தைரியம் இல்லாத தெரியும் சுடுகாட்டு வழியில விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும், சரக்குனாலும் கூட அவ்வளவுதான், இப்படியே ஆஃப் ஆயிடும், ஆட்டே நிற்கிற மாதிரி இருக்கும். ஆனா தைரியசாலி நீங்க பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கும், என்ன பண்ணுறது பாக்கலாம், அந்த பக்கம் போன இருந்ததுனால பயப்படுவோம். தைரியம் வேணும், எந்த ஒரு விஷயத்துக்கு என்ன வேணுங்க, தைரியம். அப்ப தைரியம்னா நம்ம கிறிஸ்தவர்ல போய் ஜிம்முக்கு போயிட்டு வந்துடலாமா, நல்லா பாடி பில்ட் பண்ணலாமா. அப்ப என்ன தைரியம் தானே, மன தைரியம் இல்லைங்களா, மன தைரியம். அதான் ஜீசஸ் சொன்னாங்க, நெருக்கமான வழி நீங்க போற வழி, ஆனா பரிசுத்த வழி உங்களை ஜீவனை கொண்டு போகும், அழியாமல் ஜீவனை கொண்டு போகும், தெய்வீக சுபாவத்தை கொண்டு போகும். தைரியம் வேணும், சொந்தம் வந்தா ஏன்னா நம்மளுக்கு வெறுப்பாங்க. ஆமா, எத்தனையோ பாரம்பரியங்கள் விட வேண்டியது இருக்கும், எத்தனையோ கள்ள உபதேசங்கள் அந்த மாதிரி அமைப்புகளை விட்டு நம்ம வெளியில் வர வேண்டியது இருக்கும். சாதாரண முடிவாது எடுக்கணும் எங்களை உட்காந்து உட்காந்து முடிவு எடுக்கணும் வேண்டாம். ஆமா, நம்முடைய தலைவர் யார்கிட்ட வைக்கணும்? ஜீசஸ் வைக்கணும். எந்த ஒரு மனுஷன் நம்ம தலைவர் இருக்க முடியாது. நீங்க நான் சப்ஜெக்ட் எடுக்கணும் நீங்க என்ன நீங்க நம்பிக்கூடாது. நான் ஏதோ ஒரு ஒரு ஏதோ முடியத்தான கூட சொல்ல முடியாது. ஏதோ தேவன் பயன்படுத்துறாரு அவ்வளவு. சப்போஸ் நீங்க என்ன நீங்க நம்பிட்டீங்கன்னா ஏமாந்துருவீங்க. ஏன்னா நான் கூட யார்த்தேன், நீங்க நாங்களும் ஒண்ணுதான். நான் பேசுறேன் நீங்க பேசுறது கேட்கறீங்க, நீங்க நான் பேசுறேன் நீங்க கேட்கறேன். ஆனா நீங்க நாளைக்கு நீங்க கூட பேசலாம். அது கூட தேவன் உங்களை கூட பயன்படுத்துவார் கண்டிப்பா. அதுல என்ன சந்தேகம்? அப்ப நம்ம எல்லாம் ஈக்குவல் இருக்கிறோம். மனுஷன் நம்ம வேண்டாம், நம்ம தலைவர் நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு இருக்கிறார். அப்போ அந்த இயேசு பின்னாடி நம்ம போனோம்னா தைரியம் வேணும். ஏன்னா நம்ம சின்னதுலேருந்து அநேக விஷயங்களை கூறிட்டு இருக்கிறோம். உலகத்தின் பாரம்பரியங்கள், சடங்குகள், சொந்தம் பந்தம், ஐயோ நான் அவன் கோவச்சுக்குவானா, இவன் கோவச்சுக்குவானா, அப்படி இப்படி எல்லாம் நம்மளுக்கு பயம் இருக்கு. அதான் அப்போ எவ்வளோ சாதாரணமாக பேசிக்கிறாரு. உங்களுக்கு விசுவாசத்தோடு கூட என்ன வேணும்? தைரியம் வேணும். என்ன தைரியம்? தேவன் என்னை வழி நடத்துறதுக்கு வல்லவர், நடத்துவார். என்ன மனுஷன் எனக்கு என்ன செய்வார் அப்படி சொல்லலாம். சொல்லிக்கிதான் வசனம். ஆமா, அந்த மாதிரி தைரியம். தேவன் எந்த சூழ்நிலையிலும் நம்மளை வழி நடத்துறதுக்கு வல்லவர் என்கிற தைரியத்தோட நம்ம இறங்கணும். போட்டி நடக்க நம்ம எப்படி இறங்கணுங்க? ஆமா, வல்ல வல்ல பலம் இருந்ததே இல்லையோ, தைரியம் தான் முதல்ல. அதையிலாம் போராட முடியாது, அதுல சந்தேக போட முடியாது. அப்ப தைரியம், விசுவாசத்தோடு கூட தைரியம். ரெண்டாவது அளவுகோல், இது நம்ம செக் பண்ணது இருக்குதா இல்லையா இல்லைங்க, ரொம்ப முக்கியமான. நெக்ஸ்ட் மூன்றாவது, தைரியத்தோடு கூட என்ன வேணும்? ஞானம். என்ன ஞானம்? எம்பிபிஎஸ் பிஇ அதா. என்ன ஞானம்னா சத்தியத்தினுடைய, என்ன சத்தியத்தினுடைய அறிவுனா ஏற்றகால சத்தியத்தின் அறிவு வேணும், ஞானம் வேணும். இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொள்ளுகிற காலம் என்ன? கடைசி காலம் தான். இந்த உலகம் ரொம்ப பக்கத்தில் முடிய போகுது. தேவனோட ராஜ்யம் ரொம்ப சமயமும் இருக்குது. அருமையான காலங்களை நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பார்க்க போறோம். நம்ம நம்ம சந்ததியில் தான் நம்ம பார்க்க போறோம். நம்மளுக்கு பின்னாடி இன்னொரு சந்ததியில வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா தேவனுடைய எல்லா திட்டங்களும் நோக்கும் போது நம்ம ரொம்ப அருகாமையில் இருக்கிறோம். அப்ப அப்படி இருக்கும்போது ஏற்ற கால சத்தியம் நம்மளுக்கு வேணும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த சத்தியங்கள் நம்மளுக்கு வேணும். ஏதோ ஒரு பூமிக்குரிய சத்தியமா, பூமிக்குரிய உபதேசம், சுவிசேஷம் நம்மளுக்கு இன்னைக்கு வேண்டாம். ஏற்றகால சத்தியம் வேணும். அதனாலதான் நம்ம மத்தியில் படிக்கிறோம். எஜமான் வரும் போது ஏற்ற வழியிலே போதனை கொடுக்கிற உண்மையும் உத்தமமும் விவேகம் உள்ள ஊழியக்காரன் யார்? அப்படி இருக்கிறவனே தான் வாக்கியவான் அப்படின்னு சொன்னார். அப்ப ஏற்ற வழியில கிடைக்கிற சாப்பாடு, எந்த நேரத்தில் என்ன சாப்பாடு வேணுமோ அது சாப்பிட்டதான் நம்மளுக்கு என்ன இருக்கும் திருப்தி. அதனால மத்திய நேரத்தில் பசியா போயிட்டு இருக்கிறோம். ஏதோ பிரதர் வீட்டில் போவோம், பிரதர் வீட்டுக்கு போயிடலாம், சரி சாப்பிட்டுக்கலாம், ஏதாவது சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு பிரதர் வீட்டுக்கு போனா அவர் திடீர்னு ஒரு டீ கொண்டு கொடுத்துக்கிறத வச்சுக்கிட்டு இந்த டீ கொடுத்தாலும் என்ன இருக்கும், உங்களுக்கு சோறு இல்லையான்னு இருக்கும். ஏன்னா அதான் அங்கே உள்ள ஆர்டர் ஆயிடுச்சு சாப்பாடு போட்டார். அப்போ டீ முதல்ல கொண்டு கொடுத்துருவாங்க நல்ல பிள்ளையா. அப்போ என்ன பண்ணிட்டு வர, அவர் எப்படி இருக்கும் டீ அவருக்கு ஏற்ற கால போச்சுனா அவர் என்னதான் பண்ணது கொடுத்து ரொம்ப நொந்து போயிருக்கோம். அப்போ அது ஏற்ற கால போச்சு வேணும். நீங்க நம்ம கடைசி கால சத்தியம் நம்மளுக்கு வேற சொல்லுவோம். ஆமா, இன்னைக்கு தேவன் தம்முடைய மக்கள் மூலம் உலகம் முழுவதும் இன்னைக்கு வந்து அந்த மாதிரி சத்தியங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்க வெப்சைட் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஏராளமான வெப்சைட்ஸ் வருதுங்க. எக்கச்சக்கமா கொடுக்குறாங்க நம்ம புரிதல் இந்த உலகத்துக்காக. ஆமா, நீங்க மத்த வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா சொன்னதையே சொல்லிட்டு இருப்போம். அது அந்த காலத்திலிருந்து அதே 2000 வருஷம் தான் ஜனங்களுக்கு அதே தான் கொடுத்துருக்காங்க. பால் போன்றாக குடிச்சு குடிச்சு குடிச்சு. ஆனா ஏற்ற கால ஞானம் வேணும். இது மூன்றாம் அளவு. நான்காம் அளவு
என்ன?
ஆமா, இச்சையடக்கம் தேவனுடைய மக்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். புலன்களை கட்டுப்படுத்தவும் இச்சையடக்கம். இன்னைக்கு மனுஷங்களுக்குள்ள பாவத்துக்குள்ள கொண்டு போறது என்னங்க? நம்மளுடைய சரீரத்தில் இருக்கிற ஐம்புலன்கள். ஆமா, அந்த ஐம்புலன்கள் நம்ம அறியாமலேயே பாவத்துக்குள்ள போறோம். அதை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி வேணும். அது எப்படி கிடைக்கும்? மேலே இருக்கிற அந்த மூன்று அளவுகள் இருக்கணும். அப்பதான் இந்த செல்ஃப் கண்ட்ரோலுக்குள்ள நம்ம வர முடியும். இல்லைன்னா வர முடியாது. இன்னைக்கு அநேக பேருக்கு நம்ம பாருங்க, எல்லாம் பிரசவம் பண்ணுவாரு, போதிப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு. ஆனா அவர் பின்னணி நீங்க போய் பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எல்லாம் செக் பண்ண படுமோசமா இருக்கும். பேப்பர்ல தான் வரல அவர். மற்றபடி எப்படியோ ஞானமா நடந்துட்டு இருப்பாரு பார்த்தோம். அப்போ இந்த புலன்களை கட்டுப்படுத்தும் இச்சடக்கம் ஒரு கிறிஸ்தவருக்கு புது சிருஷ்டிக்கு கண்டிப்பாக வேணும். இது இருந்துதான் நம்ம செக் பண்ணணும் அப்பப்போ. இல்லைனா இந்த ஓட்டத்தில் நம்ம ஓட முடியாது, அபாசம் ஆயிடுவோம், தகுதி அடைய முடியாது. நெக்ஸ்ட் ஐந்தாம் அளவுக்கு பாத்தீங்களா என்ன வேணும், பொறுமை வேணும், பொறாமை கூடாது. முந்தி பொறாமை இருந்தது, இப்ப என்ன வேணும், பொறுமை. அதுலயும் நீங்க பொறுமைக்கு முன்னாடி என்ன செய்யுமா, நீடிய பொறுமை. அதான் ஆவியின் கனிகளில் ஒன்று, பரிசுத்த ஆவியினுடைய கனிகளில் ஒன்று நீடிய பொறுமை. இதுல நிறைய பேர் நம்ம விழுகிறோம், நம்மளே விழுகிறோம். இப்ப போற உலக சத்தியங்களை கற்றுக்கொண்ட பின்பு கூட சில நேரங்கள் யாராவது நம்மளுடைய உணர்வுகளை டச் பண்ணா அப்படியே போவோம், அப்படி எந்த சொல்லியில போற அளவுக்கு நம்ம. ஆமா, அதுக்கப்புறம் யோசிக்க வேண்டும், ஐயோ இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அவரு. ஆனா இந்த ஒரு ஓட்டத்துல, புது சிருஷ்டிக்குரிய ஓட்டத்துல ரொம்ப முக்கியமான குணம் நிச்சயத்துக்கு அடுத்தபடியாக பொறுமை, நீடிய பொறுமை. நிதானம் ரொம்ப வேணும், அவசரப்பட்டோம்னா இந்த ஓட்டத்துல ஓடி முடிக்க முடியாது. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி அவர் போன், நிதானமா ஸ்டெப் வச்சுப்போம், நம்முடைய இலக்கை நோக்கி நம்ம போக வேண்டும். இது ஐந்தாம் அளவு போல், ஆறாம் அளவு போல். ஆமா, தேவபக்தி ரொம்ப முக்கியம், அடிக்கடி செக் பண்ண வேண்டியது. நிறைய பேருக்கு தேவபக்தி கிடையாது. எப்படின்னா தேவபக்தி ஆரம்பத்தில் இருந்து இருப்பாரு, போக போக அந்த பக்தி போயிட்டு இருக்கு, என்ன கடவுளையாது அப்படி அவ மனப்போன போக்கு நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவார். அதனாலதான் இங்க ஒரு இன்னொரு மீட்டர் வச்சுக்கிறாரு. என்ன மீட்டர் அது, தேவ பக்தி. பேசிக்கா இன்னைக்கு மனுஷன் ரொம்ப கம்மி, தெய்வபக்தி கிடையாது. என்ன தெய்வபக்தினா உண்மையான தெய்வபக்தி இல்ல, சும்மா மாயமான பண்ணது ஜனங்கள் மத்தியில் ரொம்ப பக்தர்கள் மாதிரி, பக்த கோடிகள் போடுறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி எல்லாம் வந்து சோத்தாமிக்கிறது பக்தர்கள் மாதிரி. அப்படி இல்லை, இங்க நம்ம தெய்வ பக்தி, அதாவது சர்வ வல்லமை உள்ள தேவன் மேல் நம்முடைய மனசாட்சி கேட்டபடி தேவ பக்தி வேணும். அடுத்தது ஏழாம் அளவு
என்ன
வேணும், இப்போ இதெல்லாம் டெஸ்ட்டுங்க, தேவன் வைக்கிறார் டெஸ்ட்டுங்க. இதுல நம்ம வெற்றி பெறணும். சகோதர ஸ்நேகம், பிரதர்லி லவ், அது என்னது பிரதர்லி லவ், எப்படிப்பட்ட அன்பு, உலகத்தை காமிக்கிற அன்பு இல்ல, நிபந்தனையற்ற அன்பினால் ஏற்படும் சகோதரன். இது நிறைய பேர் நம்ம விழுந்து போறோம், ஸ்டெப் பாருங்க மேல மேல போயிட்டு. எட்டாவது மாசம் வந்துட்டு, எட்டாவது மாசம் டெஸ்ட் இது பாரு, இப்ப ஒன்பதாவது மாசம் டெஸ்ட்டுக்கு போலாம். அதான் எட்டாம் அளவுக்கு போல,
என்ன
அது கூட நீங்கள் கூட்டி வளர்ந்தீங்கள், கூட்டின ஒன்னு கூட்டிட்டே வரணும். அப்போ எட்டாம் அளவுக்கு என்பது சகோதர சிநேகத்தோடு கூட எதை கூட்டி வழங்கணும், அன்பு. அது என்ன அன்பு அப்படின்னா பரிபூர்ண மாற்றமான சந்தேகமற்ற தெய்வீக அன்பு. அந்த வார்த்தையை நம்ம புரிந்துக்கணும்னா ஒண்ணு புரிந்து பதிமூன்றாம் அதிகாரத்துல அந்த அன்பு பத்தி விளக்கிறது. அது கிரேக்க வார்த்தை வந்து அகாப்பே. அகாப்பே என்னன்னா நிபந்தனையற்ற அன்பு. நம்முடைய பிதாக்குள்ளும் நம்முடைய கர்த்தராக இயேசுக்குள்ளும் இருக்கிற அன்பு நம்மளுக்குள் காமிக்கணும். அப்ப என்ன மாதிரி அன்பு, நம்முடைய குடும்பத்துக்குள்ள நம்ம காமிக்கணும் ஃபர்ஸ்ட்ல, அதுக்கப்புறம் நம்முடைய விசுவாச குடும்பத்தில் காமிக்கணும், சகோதர சகோதரிகளுக்குள்ள காமிக்கணும் அந்த அன்பு, அதுக்கப்புறம் உலகத்தின் ஜனங்கள் மேல கூட நம்ம காமிக்கணும், அதற்கு பின்பு நம்முடைய எதிரிகள் மேல கூட காமிக்கணும், அதற்கு மேல கூட மிருகஜீவன்கள் மேல கூட காமிக்கணும். இதெல்லாம் மெயின் பாயிண்ட்ஸ் தான். எல்லாத்துக்கும் அந்த பரிபூர்ண அன்பை நம்ம காமிக்கணும். அதுதான் ஃபைனல் டெஸ்ட், அதுதான் கிறிஸ்துவின் சிந்தனை ஃபைனல். எதுக்கு வரணும்னா கிறிஸ்துவின் சாயல் என்பது என்னன்னா த இமேஜ் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னா த லவ் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்து நம்முடைய கர்த்தர் எந்த அன்பு காமிச்சிட்டாரோ அந்த அன்பு நம்மளுக்குள்ளேருந்து வெளிப்பட வேண்டும். ரொம்ப கடினமான ஒரு டெஸ்ட் தான் நம்மளுக்கு முன்பாக இருக்கிறது நம்ம பார்க்க. அதான் பரிசுத்த ஆவியினுடைய கனிகள் பற்றி நம்ம பார்க்குறோம். அதாவது கலாத்தியர் 5:22 நம்ம படிக்கலாம்.
ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம்,
என்னது அப்போ எல்லா குணங்களும் நம்மளுக்குள்ள வரும்போது இப்ப நம்ம பிறக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறோம். இந்த ஒரு வாழ்க்கை முறை பத்தி தான் அங்க தேவன் பழைய ஏற்பாட்டில் எங்க விளக்குனார்னா ஆசரிப்பின் கூடார திட்டத்துல அந்த பரிசுத்த ஸ்தலத்துல மூன்று பொருள்கள் இருந்தன. என்னென்ன பொருள், குத்து விளக்கு, அப்புறம் அந்த சமூக தப்பம், அப்புறம் தூப பீடம். அப்போ அந்த ஒரு கிறிஸ்தவக்குள்ள ஒருத்தன் வந்துட்டான்னா அவன் எந்த வெளிச்சத்துல நடக்கணும், பரிசுத்த ஆவியின் காமிக்கிற சத்தியத்தின் வெளிச்சத்துல நடக்கணும். எல்லா சத்தியமும் பரிசுத்தாவின் மூலம் வெளிப்படுகிறது இல்லை, சத்தியம் இல்லை. எதை நம்ம கண்டுபிடிக்கணும், அப்ப அந்த சத்தியத்தின் வெளிச்சத்துல நடக்கணும். ரெண்டாவது, அந்த 66 புஸ்தகத்திலிருந்து தான் சாப்பிடணும், வேற எங்கன்னு சாப்பிடக்கூடாது. அதான் அந்த சமூக தப்பமே அதை இறைமே சொன்னார், உங்களுடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே நான் சாப்பிட்டேன். அப்போ இது ரெண்டையும் நம்ம செய்யும் போது அந்த தூப பீடம் புகை வருது இல்லைங்களா, அந்த புகை எதுக்கு சமாளம், நம்முடைய குண நலன்கள். அந்த தேவன் ஏற்றுக்கொள்கிற சுகந்த வாசனை இருக்கணும், நம்முடைய குண நலன்கள். அதான் அந்த பழைய பாட்டில் அதை பற்றி நம்ம தெளிவாக கண்டுபிடிக்கிறோம். அப்போ இப்படியாக இப்படியாகத்தான் இந்த அந்த மக பரிசுத்த ஸ்தலம் எது கிடையலன்னா, ஒரு கர்ப்பஸ்திரியினுடைய அந்த என்ன சொல்றது யூட்ரஸ்னா கர்ப்பப்பை, கர்ப்பப்பைக்கு சமானம். அதில் தான் நம்முடைய கர்த்தரா இயேசு 3 வருடம் இருந்துட்டார். அதே போல நீங்க நம்ம கூட உடன்படிக்கைக்கு பின்பு நம்ம வாழ்கிற வாழ்க்கை இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு சமானமாக இருக்கிறது. இப்போ நம்மளே தேவனை இப்போ கருத்தரிக்க வச்சிருக்கிறாரு, என்ன மட்டும் இல்லை என்னை போலேயே அனைவரே பண்ணிக்கிறார், அந்த மாதிரி செஞ்சிருக்கிறார். அநேகரை தகுதி உள்ளவராக அவர் மாற்ற போறார். அப்ப அப்படி இருக்கும்போது ஒருவருக்கு ஒருவர் நம்ம எப்படி இருக்கணும்னா, 1 யோவான் 5 அதிகாரம் 1 வசனத்தில் நீங்க பாருங்க, 1 யோவான் 5:1.
இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான், பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு
கூறுகிறான். ஆமா, அவர் பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிறேன் சொல்றவ, அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ இதே அந்த அன்பு தான் ரொம்ப முக்கியமான ஒரு சேலஞ்சா இருக்கு நம்மளுக்கு. ஏன்னா சகோதரர்கள் மத்தியில அந்த அன்பு கூறுறது ரொம்ப கடினமான ஒரு வேலை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான குணங்கள். ஒருவேளை நம்ம ஃபியூச்சர்ல எல்லாம் சேர்ந்து ஒன்னா வேலை செய்யறதுக்கு நம்ம ஆரம்பிச்சாலும் கூட நம்மளுக்கு அந்த ஒற்றுமை அந்த ஒன்னு சேர்ந்தது ரொம்ப கஷ்டம். எப்படின்னா பலரும் பல சுபாவத்தில் இருக்கிறோம், பல பலவீனங்களை சுமந்துட்டு இருக்கிறோம். அப்ப என்ன ஒண்ணு அவைகளின் மத்தியில இந்த பரிபூர்ணமான அன்புல நம்ம இருக்கணும்ன்றது ரொம்ப முக்கியம். சரி, அப்படி இருக்கும் போது இன்னைக்கு கர்த்தரா இயேசு போல் நம்மளால மாற முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா எனக்கு என்ன பதில்? முடியுமா? முடியாது. நம்ம எந்த போயிடலாமா? என்னன்னா கர்த்தரா இயேசுடைய சாயலுக்கு வர முடியுமானா, நம்முடைய சுய பலத்துல முடியாது. அப்ப யார் நம்மளுக்குள்ள விட்டு போட்டுக்கிறாரு? தேவன் தான் போட்டுக்கிறாரு. அவரே தான் நம்மளை வளர்த்து எடுக்கிறாரோ. அதை பத்தி நீங்க வசனத்துல படிக்கலாம், பிலிப்பர் 1:5. உங்களில் தற்கிரியை தொடங்கிறவர் அவர் நம்முடைய பிதாவாகிய தேவன் பத்தி நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்ல, 2 அதிகாரம் 13 அதுலயே 13,
ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள திட்டத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார்.
ஆமா, அவரே தான் என்ன பண்றாரு, அந்த விருப்பத்தையும் செய்கையும் அப்படிங்கிற அந்த வார்த்தை சரியான மொழிபெயர்ப்பு இல்ல. இங்கிலீஷ்ல அப்படிங்கன்னா, ஃபார் இட் இஸ் காட் விச் ஒர்க்கத்தின் யூ, அந்த ஒர்க்கத்தின் யூங்கிற வார்த்தை இருக்குதா, போத் டு வில் அண்ட் டு டூ ஆஃப் இஸ் குட் ப்ளஷர். இட் ஃபார் இட் இஸ் காட் விச் ஒர்க்கத்தின் யூ அப்படின்னு இருக்கு. தேவனே என்ன பண்றாரு, உங்களுக்குள் வேலை செய்யறாரு. என்ன வேலை செய்யறாரு? அந்த புது சிருஷ்டியை வளர்த்து எடுக்கிறார். எப்படி ஒரு சிற்பி ஒரு சிலையை வடிக்கிறார், அந்த வடிக்கும் போது அந்த கல் என்ன பண்ணும், அவர் செதுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து இருக்கணும். அந்த கல் சில டைம் செதுக்கிறதுக்கு செட் ஆகாது கல், அப்ப என்ன பண்ணுவான், அடுத்த இடத்துல பார்ப்பான், சட்ட ஒண்ணுமே செட் ஆகிறது இல்லைன்னா தூக்கி வீசிடுவான், தூக்கி வீசிட்டு வேற கல்ல ட்ரை பண்ணுவான். அது போலத்தான் இந்த புது சிருஷ்டிக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க தகுதி பண்றார் தேவன். ஒரே வேலையை நம்ம ஒப்பு கொடுக்கணும், அவருக்கு ஒப்பு கொடுத்தா நம்ம நடந்தா தூக்கி வீசிட்டு அதுக்கு நிறைய பேர் ரெடியா பாத்துக்கிறாங்க வந்துருவாங்க. அப்ப நம்ம வாய்ப்பு நம்ம சேரு இன்னொருத்தர் வந்து உட்காந்துருவாரு மியூசிக்கல் சேர்லாம் அவர் எப்படி இருக்கு பாக்கணும். அப்ப அந்த எழுந்து போகும்போதுதான் தெரியும் அந்த கவலை. அப்ப தேவனே தான் நம்மளுக்குள் எல்லா கிரியைகளையும் செய்கிறார். அப்ப இப்படித்தான் வந்து நம்மளுக்குள் வளர்ந்து 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 கடைசியில் இப்போ பொறுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த பொறுக்கிறது என்பது என்னன்னா, அந்த புது சிந்தனை இப்ப ஆவியில பொறுக்கிறது. எப்படி கர்த்தரா இயேசு மறித்து உயிரடைந்தாரோ அதே போலதான் நம்ம கூட மறித்து உயிரடையும் போது வேறொரு சரீரம் நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப அதை பத்தி அப்போ சில போல் வந்து ரொம்ப விவரமா பேசிக்கிறார். நீங்க கவனிங்க, ரொம்ப நல்லா இருக்குது. 1 Corinthians 15:42-44.
ஜென்ம
சரீரம் விதிக்கப்படும், ஆனா உயிர் தெல்லும் போது ஆவிக்குரிய சரீரம் ஆவியிலேயே பிறக்கிறது. ஜீசஸ் இதை பத்தி தான் நிக்கோதாமி கிட்ட பேசிட்டு இருந்தார், ஆவிக்குரிய சரீரத்திலேயே போறது அப்படின்னா ஜென்ம சுபாவம் அழிக்கப்படும் அப்படின்னா இந்த மாம்ச சிந்தனை அழிக்கப்படும், ஆவிக்குரிய சிந்தனை கேட்ட அந்த சரீரம் உயிர் தந்தலில் அதை நாம் பெற்றுக்கொள்வோம். அடுத்தது ஒன்னு குறைஞர் 15:52-53
தெரிஞ்ச
விஷயத்த சொல்றது இல்ல, ஒரு ரகசியமான விஷயம் இது, எல்லாத்துக்கும் புரியாது, ரகசியம்னாலே உங்களுக்கு புரியுது இல்ல அந்த வார்த்தையில. ஒரு ரகசியம் நான் உங்களுக்கு சொல்றேன், என்ன ரகசியம்னா நாம் எல்லாரும் யாரு சபை மக்கள் நித்திரை அடைவதில்லை.
அழிவுள்ளதாக
பத்தி பேசுறார், அப்போ அழிவுள்ளதாக விதிக்கப்படும், அழிவில்லாததாக இருந்தது எந்த சரீரம், அழிவுள்ளதாக விதிக்கப்படுறது மாம்ச சரீரம், அழிவில்லாததாக இருந்திருக்கிறது ஆவிக்குரிய சரீரம், அதான் ஆவியிலேயே பிறக்கிறது, பத்து ப்ராசஸ் அந்த கால வளர்ச்சிக்கு பின்பு பிறக்கிற விஷயம். அது மட்டும் இல்லை அழியாமைக்குரிய அந்த ஆவிக்குரிய சரீரம் கிடைக்கும். உண்மையிலேயே புதிய சிருஷ்டி என்பது அப்போதான் அது முழுமை அடைகிறத நம்ம பார்க்குறோம். சரி எப்போ நடக்குது, எப்போ இந்த உயிர்த்தங்கள் நடக்கும், எப்போ ஆவியில் இந்த ஒரு கிறிஸ்தவர் பிறக்க முடியும், எல்லாம் தகுதி அடைந்த பின்பு அப்படின்னா அப்போ சொல்ல போல அது கூட டைம் சொல்லியிருக்கிறார். எப்பன்
1 Thessalonians 4:17
முதலாம் உயிர்த்தெழுதல் கர்த்தருடைய இரண்டாம் வருகையில ரொம்ப கிளீனாக அப்ப வரும்போது அவருக்குள் மறித்தவர்கள் முதலாவது உயிரடைவார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ அந்த முதலாம் உயிர்த்தெழுதல், முதலாம் உயிர்த்தெழுதல் என்பது தான் புது சிருஷ்டிகளினுடைய பிறப்பு அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரி, அவங்க நிறைய பேர் கேட்பாங்க அப்ப எப்படி இருக்கும் அந்த சரீரம் எப்படி இருக்கும் அப்படின்னா அது கூட நம்ம படிக்கலாம். அதாவது 1 Yohan 3:2
இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருக்கும் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிப்பதினால் அவருக்கு ஒப்போல இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம்.
இங்க முக்கியமான பாயிண்ட், இந்த எப்பேற்பட்ட தாட் இருக்கு பாருங்க. அப்போ ஜீசஸ் வந்து நம்மள மாதிரி மாறிடுவாரா இல்ல நம்ம அவர் மாதிரி மாறணுமா? நம்ம தான் அவர் மாதிரி மாறிடுவாரா சொல்றாரு. அவரை நம்ம அவர் இருக்கிற வண்ணமாகவே தரிசிப்போம் அப்படின்னா நம்மளும் தான் என்ன பண்றாரு அவருடைய சாயலுக்கு மாத்திரே தவிர ஜீசஸ் மீண்டும் மனுஷ சரீரம் எடுத்தே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ இந்த இந்த ஒரு யோசனைகளை நீங்க திங்க் பண்ணி பாருங்க. அந்த புது சிந்தனை கருவாகிற நிலைமையில எப்படி இருந்துச்சு, இப்ப பிறக்கும் போது அந்த கர்த்தருடைய சாயல்ல கர்த்தர் இயேசுவையும் நம்முடைய பிதாவாகிய தேவனையும் நம்ம சந்திக்கும் போது அந்த தெய்வீக சுபாவத்துல அந்த ஒரு பிறப்பு எப்படிப்பட்ட பிறப்பா இருக்குன்னு நீங்க நினைச்சு பாருங்க. எப்படி அந்த $1 million அவன் வாங்கும் போது எனக்கா இது அப்படின்னு சொல்லிட்டு அழுதா பாத்தீங்களா, அது மாதிரி இருக்கும் அந்த சரீரம். நம்ம அந்த அப்பதான் செத்துட்டு இருப்போம், ஆனா ஒரு நிமிஷத்துல நம்முடைய ஜீவன் அப்படியே கன்வெர்ட் ஆயிடும், மாறிடும். சபையுடைய சரீரம் அப்படியே மாறிடும். எல்லாம் நெஞ்சா போட்டு அழுவாங்க, என் மகன் போயிட்டானே, என் அண்ணன் போயிட்டானே, அப்பா போயிட்டானு அழுவாங்க. ஆனா அதெல்லாம் நம்ம பார்த்துட்டே போயிடும், ஏப்பா அழுதுட்டுக்கிறீங்க ரேஸ்டா. ஏன்னா அந்த ஜீவன் எப்படி இருக்கும், பலமானதாக இருக்கும். அதை சொல்லிக்கிற பாருங்க, அந்த வசனம்லாம் பலவீனமானதாக விதிக்கப்படுவோம் ஆனா பலமுள்ளதாக எழுந்திருக்கும். அழிவுக்கு எதிராக இது அழியாமையே கனவீனமானதாக விதிக்கப்படும் ஆனா கனமுள்ளதாக. அந்த அந்த டைம் நீங்கள் யோசிச்சு பாருங்க, அந்த மறுரூபமாகற சேஞ்ச் டைம்ல எப்படி இருக்கும். அந்த சரீரம் நம்ம வாங்கிட்டோம்னா அப்படியே ஆச்சரியமா இருக்கும் அந்த சரீரம். மஞ்ச கண்களுக்கு நம்ம புலப்பட மாட்டோம், ஆனா கர்த்தரா இயேசுவை நம்ம சந்திப்போம், நம்முடைய பிதாவாகிய தேவனை கூட நம்ம சந்திப்போம், பொறான கோடி தேவதூதர்களை நம்ம சந்திப்போம், ஆவியின் சரீரத்தில் நம்ம இருப்போம். அப்ப நம்ம அந்த புது சிந்தனை கேட்ட அந்த புது சரீரத்தில் நம்ம இருக்கும் போது அந்த சந்தோஷத்தை நீங்க